கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 24:7 வாசிக்கலாம்.
எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான்.
24:25 வாசிக்கும் பொழுது, 2 Kings 35:36 நீங்க வாசிக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் ராஜா சிறை கைதிகளாக பிடித்து சென்று இஸ்ரேல் தேசத்தை அவன் பாழாக்கி எருசலேமை இடித்து ஆலயத்தை இடித்து அதை மண்மேடாக மாற்றி அநேகரை அவன் கொன்று போட்டு சிலரை அவன் சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு பிடித்து சென்றான். 70 எருசலேம் பால் கடிக்கப்பட்டது. எருசலேமிலே ஏழைகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. மற்ற எல்லாரையும் அவன் கொன்று போட்டு விட்டான். எருசலேமை பாபிலோன் ராஜா வந்து கைப்பற்றினான். 70 அது பாழடைந்து கிடந்தது. 70 பின்பு அது எருசலேம் கட்டப்பட்டது. அதன் பின்பு கிபி 70 தீத்து ராஜா வந்து எல்லாத்தையும் இடித்து போட்டான். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்பு அவர்கள் வார்த்தையை புறக்கணித்ததுனாலே தீத்து வந்து அவர்களை இடித்து போட்டு அந்த எருசலேம் நகரத்தையே பாழாக்கி இஸ்ரவேல் தேசத்தையே அழித்து உலகத்தின் 80 அவர்கள் சிதறுண்டு கிடந்தார்கள். பின்பு 1948 எருசலேம் வந்து உருவானது. இஸ்ரவேல் நாடு, இத 2 World War பின்பு அது இஸ்ரவேல் நாடு உருவானது. 1948 அது உருவானது. 14 May இஸ்ரவேல் நாடு பிரகடனம் பண்ணப்பட்டது. 1967 பாலஸ்தீனியர் கையில இருந்து அவர்கள் எருசலேமை கைப்பற்றினார்கள். இன்றைக்கு எருசலேம் ஒரு பலமான ஒரு தேசமாக இருக்கிறது. அருமையான இஸ்ரவேல் நாட்டினுடைய ஹிஸ்டரியை நம்ம தெரியும் பொழுது வாங்க அமெரிக்காவினுடைய அழிவை நம்ம காண முடியும். இஸ்ரவேல் நாட்டு சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதென்றால் நீங்க அமெரிக்காவினுடைய தேசத்தினுடைய வரலாறையும் அறிய முடியும். இஸ்ரவேல் நாட்டினுடைய வரலாறு தெரியவில்லை என்றால் அமெரிக்காவுடைய வரலாறும் உங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் நாட்டினுடைய வரலாறு என்னதென்று நாம வந்து பைபிள்ல வாசிக்கிறோம். அந்த பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது அதனுடைய சரித்திரம் நமக்கு தெரிந்ததென்றால் அதை கொண்டு போய் நம்ம அமெரிக்காவுக்கு பொருத்தி பார்த்தால் அது சரியாக இருக்கும். இஸ்ரேல் நாடு கடைசியில் அதை அழிந்தது. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து அதை அழித்து போட்டான். அதே போல அமெரிக்காவும் அழியும் என்று அறிந்திருக்கிறோம். இஸ்ரேல் நாடு 2 அழிந்தது. ஒன்று பாபிலோன் ராஜா வந்து அவன் அதை அழித்து போட்டான். 70 அது பாழடைந்து கிடந்தது. பின்பு செருபாபில் நெகேமியா எஸ்ரா இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஆலயத்தை கட்டி பட்டணத்தை உருவாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து காட்சியிலே வந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது. பின்பு அவர்கள் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியும் அப்போஸ்தலருடைய ஊழியத்தையும் புறக்கணித்தபடியினாலே மறுபடியும் அது வந்து அழிஞ்சு போனது. அழிஞ்சு போய் 1948 வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாருங்க, 1900 சுமார் 1900 அவர்கள் தேசத்தை இழந்திருந்தார்கள். மறுபடியும் அவர்களுக்கு தேசம் கிடைத்தது. விதமாக இஸ்ரவேல் நாட்டுடைய சரித்திரம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. வரலாறு அதை உண்மையாக காணுது. ஹிஸ்டரி வந்து ஒரு ப்ரோபசியா இருக்கிறது. பைபிள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக இது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 Kings 2:4 பார்க்கும் பொழுது அது ராஜாக்களுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே முதலாவது சவுல், பின்பு தாவீது, அதன் பின்பு சாலமோன். சாலமோனுக்கு பிறகு ராஜ்யங்கள் 2 பிரிந்தது. அது வந்து ரெகோபெயாம் அவன் யூதாவும் பென்னிமீன் அவன் கையில் வந்தது. யெரொபெயாம் மீதி 10 ராஜாவானான். அது வந்து வடதிசை ராஜ்யம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இது தென் திசை ராஜ்யம் யூதா என்று அழைக்கப்பட்டது. ஜூடா அண்ட் இஸ்ரேல் ரெண்டு பிரிவாக பிரிந்தது. பின்பு அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அந்த யெரொபெயாம் தலைமையில் இருந்த அந்த அரசாங்கமானது கர்த்தருடைய வார்த்தைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இஸ்ரவேல் நாடு ஒரே தேவனை வழிபடுகிற நாடு. பின்பு அது ஐடல் வர்ஷிப்பாக அது மாறினது, விக்கிரகாரணை வந்தது. ஆகாபன் ஜேசபெல் காலத்திலே அது ஒரு நடு நிசியின் காலம், அது நடு ராத்திரியின் காலம், அது இருளின் காலமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு விக்கிரகங்களை வழிபட, பாகாலையும் அசுரோத்தையும் வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த நாடு ஐடல் வர்ஷிப் கண்ட்ரியாக மாறினது. இப்பொழுது நீங்க பாருங்க, நம்ம நாடு ஜனநாயக நாடு, யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த மதத்தையும் பிரச்சாரம் செய்யலாம். அமைதியான வழியிலே ஜனங்கள் வந்து மனம் திரும்புதலை கொண்டுவரலாம், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறலாம், எந்த வித தடையும் கிடையாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்தது, இப்பொழுது ஹிந்து கண்ட்ரியாக மாறிக்கொண்டு வருகிறது. மத தீவிரவாதிகள் தோன்றி, இந்து மத தீவிரவாதிகள் தோன்றி இன்னைக்கு மற்ற மதங்களை அச்சுறுத்துகிறார்கள், அரசியல் வல்லமையோடு கூட அச்சுறுத்துகிறார்கள். அவ்விதமான ஒரு எக்ஸ்கியூஸ்ல வந்திருக்கும். இந்த கண்ட்ரி எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது, எல்லா மதத்துக்கும் ஃப்ரீடம் இருந்தது. இப்ப வந்து ஒரு மதமானது டாமினேட் பண்ண வேண்டிய வந்திருக்கிறோம். அது அரசியல் வல்லமை பெறும் பொழுது ரத்தம் ஆறாக ஓடும் என்று அறிந்திருக்கிறோம். பாலிடிக்ஸும் ரிலிஜனும் ஒன்று சேர்ந்தால் அதிக ஆபத்து ஏற்படும். மத கலவரங்கள் தான் இருக்கிறதுலே மோசமான கலவரம். அவ்விதமான ஒரு காலத்துக்கு இந்தியா எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அதே போலதான் இஸ்ரவேல் நாடு, ஒன் காட பிலீவ் பண்ணவங்க, யெகோவா தேவன் கத்தரை அவர்கள் விசுவாசித்தவர்கள், பின்பு ஐடல் வர்ஷிப்பாக எப்படி மாறினது, அது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. அதே போல இந்தியா இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த சுழலில் தான் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய பிரசன்ட் கண்டிஷன் அதுதான். அதே போல கிறிஸ்டியானிட்டியை நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்டியானிட்டி வந்து பேதுரு அந்த பவுல் வந்துங்க போதித்தார்கள், பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஆண்டவர் பவுலையும், யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக ஆண்டவர் பேதுருவை தெரிந்து கொண்டு எருசலேமிலே சபை உருவாகி உலகமெங்கில் அது போகும் பொழுது கிறிஸ்டியன் சங்க உருவானார்கள். ஒன் காட பிலீவ் பண்ணார்கள், ஜீசஸ் இஸ் காட் என்று பிலீவ் பண்ணார்கள். ஒன் நேம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிற அவிதமான உபதேசத்தோடு கூட இதோ பவுலும் பேதுருவும் அப்போஸ்தலாயிருந்து உலகமெங்கிலும் அந்த வார்த்தையை கொண்டு சொல்லும் பொழுது இந்தியாவுக்கே முதலாம் நூற்றாண்டிலே இதோ தோமா அந்த வார்த்தையை கொண்டான். இவ்விதமாக அந்த தேவனுடைய வார்த்தையானது அது மிகவும் பெருகி உலகத்திலே அது பிரசித்தம் பண்ண பின்பு அதன் பின்பு கான்ஸ்டாண்டைன் ரோம சக்கரவர்த்தி தோன்றி அவன் பின்பு என்ன செய்யறால், இந்த புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் கொலை செய்து திருத்துவம் என்ற பிரமாணத்தை ஏற்படுத்தி, ட்ரினிட்டி, ஃபாதர் சன் அண்ட் ஹோலி கோஸ்ட், மூணு பேரும் இருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்ல தந்தை சுதன் தூய ஆவிம்பாங்க. நம்ம வந்து பிதா குமாரன் பசுத்தாவின்னு நம்ம பைபிள் எழுதியிருக்கு. இந்த மூணு கடவுள் வழிபாடும் இங்கே இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்து போட்டுவிட்டு டைட்டில் பேப்டிசம், பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பது வந்து சாபனங்களை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 900 வருஷமாக வந்த ஜென்றால் உலகத்தில் எந்த சாபனம் கிடையாது. ஒன்லி ரோமன் கத்தோலிக் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு பின்பு கத்தோலிக்கு பிறகு இதோ புராட்டஸ்டன்ட் சபைகள் தோன்றினது, அதன் பின்பு பெந்தகோச சபைகள் தோன்றினது. 900 வருஷமாக ஐடல் வர்ஷிப் தான் கிறிஸ்டியானிட்டில இருந்து. எப்படி பைபிளில் விக்கிரங்களை உண்டாக்க கூடாதுன்னு போட்டிருக்கு, அப்படி விக்கிரங்களை உண்டாக்க கூடாது என்று போட்டிருக்கு பைபிளில், ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், விக்கிரக வழிபாடு செய்கிறார்கள். உலகத்தில் அந்த ஒரு சாபனத்தை தவிர 900 வருஷம் எந்த சாபனம் கிடையாது. அதனால தான் அவர்கள் தங்களை தாய் சபை என்று சொல்லுகிறார்கள். தாய் சபை பெந்தகோஸ்த நாளில் ஏற்பட்டப்பட்ட சபை, அதுதான் தாய் சபை. ஆனால் இவங்க வந்து தங்களை தாய் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எல்லாரையும் அழித்து போட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கொலை செய்து அந்த மார்க்கம் தோன்றினது. அந்த மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்பினவர்கள் 6,80,000 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எப்படி பார்த்தீங்களா, அந்த ஆகாப் ஜேசபெல் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில தேத்தீரா சபையின் காலத்தில் கொலம்பா பீரியடில் 606-1520 வரைக்கும் ஒன்லி கத்தோலிக்க சர்ச்சையாக இருந்தது. இது அவருக்கு விரோதமாக ப்ரொட்டஸ்ட் பண்ண எல்லாருமே காளைகளாக பலியிடப்பட்டார்கள். அதான் காளையின் ஆவியாண்டவர் அனுப்பினார். அதன் பின்பு மார்ட்டின் லூத்தர் எழுப்பினார், ஜான் வெஸ்லி எழுப்பினார், பெந்தகோச சபையானது வந்தது. இப்பொழுது ஆண்டவர் வந்து இந்த தீர்க்க தரிசியை கொண்டிருக்கிறார். ஹலலுயா. ஏழு முத்திரைகள் திறந்து தேவராஜ்யம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. எப்படி ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் விக்கிரகரணை மார்க்கமா மாறினது? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த இயேசபேல் காலத்தில் விக்கிரங்களை வழிபட்ட விக்கிரங்களை வழிபடக்கூடாதுன்னு தான் முதலாவது பிரமாணம். அந்த முதலாவது பிரமாணத்தையே மாற்றி எல்லாரும் எப்படி ஐடல் வர்ஷிப், அதே போல தான் கிறிஸ்டியானிட்டி ஐடல் வர்ஷிப்பாக மாறிவிட்டது. விக்கிரக வழிபாடு, விக்கிரக வழிபாடு பைபிளில் கிடையாது. அது முதலாம் கற்பனையே விக்கிரக வழிபாடு. அந்த முதலாம் கற்பனையை மீறி தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அவளை எப்படி கிறிஸ்தவர்களாக மாற முடியும்? அவள் அஞ்ஞானிகள், பேகன்ஸ், அவர்கள் எல்லாருமே பேகன்ஸ், நாட் கிறிஸ்டியன்ஸ். இவ்விதமான ஒரு மார்க்கம் தோன்றி அது இன்னைக்கு பவர்ஃபுல்லாக மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு ப்ராஃபெட் எலையா தீர்க்கதரிசியை கொண்டு எப்படி இயேசபேலுடைய அங்கே நியாய தீர்ப்பை சொன்னாரோ, இயேசபேலுக்கு விரோதமாக எலியா எழும்பி போதித்தார், அதே போல ஆண்டவர் பிரதர் பென்காமை கொண்டு இந்த கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய காரியங்களையும் சாபன மார்க்கத்தினுடைய காரியங்களையும் கடிந்து கொள்ளும்படியாக அதனுடைய மாய்மாலங்களை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு ப்ராஃபட்டை எழுப்பினார். ஹல்லேலூயா. அல்ல, பெந்தகோஸ்தல் வந்து மாய்மாலம்தான், ப்ரொடெஸ்டன்ட் மாய்மாலம்தான், இது கத்தோலிக்க விக்கிரகாரங்கள் எல்லா மாய்மாலங்களையும் வெளிப்படுத்தி இன்னைக்கு அவர் காலத்துக்கு பிறகு இன்னைக்கு அவருடைய செய்தியை நம்ம படிச்சு படிச்சு நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பைபிள் இன்னைக்கு ஓபன் புக்காக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. மணிக்கணக்கில் மூச்சு விடாம பேச முடியும், அவ்வளோ சத்தியம் இருக்கிறது, அவ்வளோ ட்ரெஷர் இருக்குது. பைபிளில் மறைஞ்சிருக்கிற எல்லாத்தையுமே இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பெந்தகோசக்காரர்கள் வந்து போதகர் கெஸ் ஒர்க் பண்ணுகிறார்கள். அவர் சில காரியங்களை அவர்கள் இமேஜின், அவங்க வந்து அவங்களா எடுத்து கட்டி சொல்லுகிறார்கள். அது தேவனுடைய சிந்தை அல்ல. அவ்வளோ அவிதமான பெந்தகோச காலத்திலே நம்ம ஜீவித்திருக்கோம். விளங்காத சத்தங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு தெளிவான சத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழாம் தூதனுடைய சத்தத்துக்கு பின்னாலே இன்னைக்கு பிரைட் வாய்ஸ் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிற வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவிதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஜீவ தண்ணீர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நம்ம பிலீவ் பண்ணும் பொழுது இதோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை இந்த வரப்போகிற அழிவில் இருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். ஆமென்.
ஆமென்.
ஒரு சபையில் ஏழாம் முத்திரையின் வெளிப்பாடு இல்லை என்றால் அந்த சபையானது அது வந்து அழிஞ்சு போகும், அது கைவிடப்படும். Where there is no seventh seal vision, ஏழாம் முத்திரையினுடைய வெளிப்பாடு இல்லாத சபையானது the people perish, அந்த ஜனங்கள் அழிஞ்சு போவார்கள். They fall into the ditch, அவர் வந்து குழியிலே விழுவார்கள். எப்படி பாச சொல்றீங்க? பைபிள்ல வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 29:18 வாசிக்கலாம்.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான்.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆங்கில பைபிள்ல where there is no vision, the people will perish. அதனால செவன் சீல் விஷன், ஏழாம் உத்திரையின் வெளிப்பாடு இல்லாத சபைகள் வந்து கைவிடப்படும். மெசேஜில் இன்னைக்கு நிறைய சபைகள் ஏழாம் உத்திரையின் வெளிப்பாடு இல்லை. ஒரு சகோதரன் சொன்னார், நீங்க உங்களுக்கு செய்தி வந்து ரொம்ப ஆவிக்கிரியப்பரமாக இருக்கிறது. நான் இந்த செய்தியை பாம்பேயில் இருக்கிற அநேகருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவங்கெல்லாம் உங்களுடைய மெசேஜை லைவாக தீவிரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாம்பேயில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து இந்த மெசேஜை கேட்கும் பொழுது இது ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் மெசேஜாக இருக்கு. இந்த மெசேஜில் அநேக சபைகள் இருந்தாலும் நம்ம சபை வந்து ஆவிக்குரிய வெளிப்பாடு உடையது. ஏன்னா இந்த செவன் சீல் விஷன் நம்ம மத்தியில் இருக்கு. ஏழாம் உத்திரையின் வெளிப்பாடு இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. அது சவுட் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்குது. ஆற வாரம் சத்தம் எக்காலம், ஆற வாரம் ஒன் மேன் மினிஸ்ட்ரி உலகம் எங்கிலும் போனது. இப்பொழுது சத்தம் பிரைட் மினிஸ்ட்ரி, நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். இதோ அவர் மகிமையிலே வெளிப்பட்டு நம்மை மகிமைப்படுத்துவார். நம்ம மகிமை அடைந்து பாடி சேஞ்ச் அடைந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த விஷன் இல்லாத சபையானது அது சீர்கட்டு போகும். அந்த சபையில் ஒழுங்கு இருக்காது. அந்த சபையில் வந்து விஷன் இல்லை. அந்த சபையில் எழுதியிருக்கிறத கூட படித்து சொல்ல தெரியல. அவிதமான ஒரு சபைகள் இந்த நேரத்தில் மெசேஜ் அந்த கவர்ல இருக்கும் பொழுது, இன்னைக்கு அநேக விளங்காத சத்தம் அன்சர்டன் சவுண்ட் இருக்கும் பொழுது, இங்க சர்டன் சவுண்ட் விளங்குற சத்தம் புரிஞ்சு கொள்ளுகிற அந்த சத்திய மனதை இங்க சொல்லப்படும் பொழுது நீங்க இதை பிடித்து கொண்டால் வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி. அவர் கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The destruction of America parallel to Israel. The destruction of America parallel to Israel. அமெரிக்காவின் அழிவு அது இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, இணையாக இருக்கிறது. parallel to Israel. இஸ்ரவேலுடைய அழிவு எப்படியோ அப்படிதான் அமெரிக்காவினுடைய அழிவு இருக்கும். அமெரிக்காவுடைய அழிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரவேலுடைய அழிவை தெரிந்து கொள்ள முடியும். அமெரிக்கா வந்து நமக்கு வந்து இப்பொழுது அமெரிக்கா தேசம் இருக்கிறது, இஸ்ரவேல் தேசமும் இருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்ரேல் தேசம் அழிஞ்சு போனது, அதே போலதான் அமெரிக்கா அழியும். பேரலல் டு இஸ்ரேல், அமெரிக்கா பேரலல் டு இஸ்ரேல், த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா ஒரு நாளில் அழிஞ்சு போகும், திரும்பி அந்த அமெரிக்கா எழும்பவே செய்யாது. அமெரிக்கா ஒரு வல்லரசு, அமெரிக்கா வந்து திரும்பவும் அது வந்து பெரிய வல்லரசாக மாறும் இல்லை, அது அழிஞ்சு போகும் தான் பைபிள் எழுதியிருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் இஸ் ரிபீட்டிங் இன் அமெரிக்கா. இஸ்ரேல் சரித்திரமானது அமெரிக்காவிலே அது தொடர்கிறது, ரிபீட்டிங் மறுபடியும் வருகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ், யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அது வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு இணையாக இருக்கிறது. இஸ்ரேல் தேசம் எப்படி உருவானதோ அதே போலதான் அது உருவானது. இஸ்ரேல் தேசம் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எப்படி அழிச்சு போட்டானோ அதே போல அது அழியும். அக்கினிக்கு இரையாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம இப்பொழுது பார்க்க போறோம். கவனமாக நீங்க கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாளிலே எகிப்திலே இருந்தார்கள். எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக 400 வருஷம் இருந்தார்கள். யோசேப்பு காலத்திலே அவர்கள் வந்து நல்ல சந்தோஷமாக இருந்தார்கள், செழிப்பாக இருந்தார்கள். யோசேப்பு மறித்த பின்பு யோசேப்பை அறியாத ஒரு பார்வம் தோன்றும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கட்டுப்படுத்த வேண்டும், அவளை அதிகம் பெறுகிறார்கள், அவளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், அவளை அடிமைகளாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்ம தேசத்திலே நடக்கிறது. கிறிஸ்தவங்க அதிகமாக பெறுகிறாங்க, முஸ்லீம்களும் அதிகமாக பெறுகிறாங்க. அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க பெருகி நம்ம தேசத்தை மேற்கொள்ளாதபடி, அந்த மதமானது வளராதபடி, அந்த மதத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அரசியல் வல்லமையை கொண்டு கலவரங்களை கொண்டு கண்ட்ரோல் பண்ணணும், சட்டங்களை கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டும், புதிய புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும், சிஏஏ கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று பிளான் பண்ணுகிறார்கள். எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஒரு ஜாதி வந்து முன்னேறும் பொழுது அதை அழிக்க வேண்டும், ஜெனோசைடு, அதை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இலங்கையிலே தமிழர்கள் அதிகமாக பெறுகிறனாலே இலங்கை அரசாங்கம் சிங்களர்கள் என்ன செய்தார்கள், தமிழர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும், ஜெனோசைடு, அவங்கள ஒருத்தர் கூட இல்லாதபடி அழிக்க வேண்டும், அல்லது அவர்களை அடிமைகளாக நமக்கு மாற்ற வேண்டும், அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது, நம்முடைய ஆதீனத்தில் இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் எழும்புகிற காரியங்கள் அதுதான். அல்ல, அமெரிக்காவிலே நீக்ரோக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அடிமைகளாக வேலைக்கு கொண்டு வந்தவங்க, பின்பு அவங்களுடைய ஜனத்தொகை பெருகிவிட்டது. அதனால் அந்த கருப்பர்களை எப்படி ஒடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா செய்யும் பொழுது, ஒரு கருப்பனை ஒரு போலீஸ்காரன் முழங்கால வச்சே போட்டு நசுக்கி சாவடிச்சிட்டான், சமீபத்தில் நடந்த காரியம். அதனால பெரிய கலவரங்கள் அங்கே தோன்றியிருக்கு. அப்ரஹாம் லிங்கன் அந்த ஸ்லேவரியை ஒழிச்சார், அந்த கருப்பு இனத்தவர்களெல்லாம் அடிமைகளாக மாடுகளைப் போல நடத்தினார்கள். அங்கேயும் அதுதான், எல்லா இடத்துலையுமே இனக்கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், இன்னைக்கு மத கலவரங்கள். இன்னைக்கு நம்ம கடுமை ஒரு பொல்லாத உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். என்ன சொன்னால், இந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த பார்வோன் ஒடுக்கினாலே அவர்கள் என்னச்சா, நம்ம ஃப்ரீயா ஜீவிக்கணும், நம்ம ஆண்டவரை வந்து விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். இந்த பார்வோன் வந்து பலி செலுத்த விடமாட்டான். அவங்க 400 வருஷம் ஆராதனை இல்லாமல் இருந்தார்கள். ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் அங்கே இருந்தது. இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பெருமூச்சு விட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், எங்களை விடுதலையாக்க வேண்டும், பாவோனுடைய அந்த பெர்சிக்யூஷன்ல இருந்து விடுதலையாக வேண்டும், இதை கர்த்தர் கொடுத்த இடத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் மோசேயை அனுப்பி அவளை வழி நடத்தி பின்பு ஜோஷுவா அவர்களுக்கு அந்த கானான் தேசத்தை கொடுத்தான். 7 ஜாதிகள் அங்கே பொல்லாத ஜாதிகள் இருந்தார்கள், அந்த ஜாதிகளை நிர்மூலமாக்கி அந்த லேண்ட் ஆஃப் கேனன், அந்த கானான் தேசமானது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமானது அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்னதுக்காக? எங்களுக்கு மத சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு சொந்தமாக இடம் வேண்டும், வீடு நிலங்கள் வேண்டும், எங்களுக்கு சொந்தமான ஒரு ராஜ்யம் வேண்டும், அதனால நாங்கள் இந்த அடிமைத்தனத்தில் இருக்க முடியாது என்று கூப்பிட்டார்கள். Fleeing Egypt and the Pharaoh's persecution to come in the land that God gave them. அவள் கத்தர் கொடுத்த தேசத்துக்கு வரும்படியாக அங்கே அவர்கள் வந்து அங்கே எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். They drove out the nation. They took the nation. அந்த 7 ஜாதிகள், எமோரியர், எபூசியர், ஏத்தியர், கிர்காசியர், பெரிசியர், கானானியர், இந்த தேசத்தை அந்த ஜாதிகளை அவர்கள் துரத்தி, They drove out the nation and took the nation. அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். அவங்க ரொம்ப கிரேட்டா மாறினார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப செல்வாக்காக செழிப்பாக மாறினார்கள். அவங்க ரொம்ப ப்ராஸ்பரஸா மாறும் பொழுது அந்த என்ன சொல்றால் எருசலேமை அங்க தலைநகரமாக வைக்கும் பொழுது எல்லா ஜனங்களும், பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் எருசலேமை நோக்கி ஓடி வந்தார்கள். அங்க சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார்கள். The whole world brought their glory into Jerusalem. சேபா நாட்டு இஸ்ரி அதிக தங்கங்களை கொண்டு வந்தால், அங்க சுகந்த வர்க்கங்களை கொண்டு வந்தால், எல்லாரும் சாலமோனுடைய முக தரிசனத்தை தேடி வந்தார்கள். அப்பொழுது எருசலேம் தான் வந்து சூப்பர் பவர் கண்ட்ரியாக இருந்தது. சாலமோன் காலத்தில் எருசலேம் வந்து தலை சிறந்த நாடாக, ஜெருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு உலகத்திலே ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக அது இருந்தது. கர்த்தர் அவர்களை அவிதமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பின்பு ஆகாப் அண்ட் ஜேசபல் தோன்றும் பொழுது அந்த நாடு வந்து டவுன் ஆக ஆரம்பித்தது, அந்த நாடு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. விக்கிரகாரனை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு விக்கிரகாரனை கொண்டு வரும் பொழுது இது அசீரியர்கள் பின்பு வந்து அந்த 10 கோத்திரத்தை அழித்து போட்டார்கள். சல்மனேசர் வந்து அதை அழித்து போட்டான். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நீங்க வாசிக்க முடியும், 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அதை வாசிக்க முடியும். அதன் பின்பு என்ன செய்யறார்? அங்கே நேபுகாத் நேச்சார் வருகிறான். நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேமை அழித்து போடுகிறான். அது வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து பின்பு அது அழிந்து போனது. அதே போலதான் அமெரிக்கா எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேலுடைய ஹிஸ்டரி, த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் இஸ் ரிபீட்டட் அகைன் இன் யூஎஸ்ஏ. அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அதே மாதிரி நடக்கிறது. ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் இஸ் ரிபீட்டிங். பைபிளில் வச்சு நம்ம இஸ்ரேல் நம்ம அமெரிக்காவை பார்க்க வேண்டும். அமெரிக்கா வந்து 1776 வருஷம் உருவாக்கப்பட்டது. ஐரோப்பா கண்டத்தில் இருந்ததான அந்த ஐரோப்பியர்கள் என்ன செய்யாங்க, அங்கே அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை தாண்டி அமெரிக்காவுக்கு போனார்கள். கொலம்பஸ் அந்த அமெரிக்காவை கண்டுபிடித்தான். ஸ்பெயின் நாட்டு மாலுமி கொலம்பஸ் அதை கண்டுபிடித்தான். இப்பொழுது அங்கே ஒரு புதிய தேசம் இருக்கிறது, புதிய கண்டம் இருக்கிறது. இங்க வந்து ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் இருக்குது. 1776 ஐரோப்பா கண்டத்தில் ஹோலி ரோமன் எம்பையர், 10 ஐரோப்பிய கண்டத்தில் இன்க்யூசிஷன். இன்க்யூசிஷன் என்றால் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னா கையை அப்படியே வெட்டிடுறது, காலை வெட்டிடுறது, அவங்கள அப்படியே கயிறில் கட்டி அப்படியே தொங்க போடுவது, அப்படியே கிடக்கணும், சித்திரவதை செய்து கொலை செய்வது. யார் யார் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு உபதேசங்களுக்கு கீழ்ப்படியலையோ, மாதாவை கும்பிட மாட்டேன், ஜப மாலை எண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு. அவங்களுக்கு இன்க்யூஷன், அதுக்கு பேர் இன்க்யூசிஷன். அந்த இன்க்யூசிஷன் சித்திரவதை செய்து கொல்லுவது. இதனால அவர்களுக்கு மத சுதந்திரம் இல்லை. கத்தோலிக்க மார்க்கம் பைபிள் படி தப்பாக இருக்கிறது, முற்றிலும் 100% தவறு. இட்ஸ் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் தவறானது. அதனால அதை எதிர்த்தவர்கள் வந்து இத மத சுதந்திரம் இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது அந்த கண்டத்தை அமெரிக்கா கண்டுபிடிச்ச உடனே நம்ம அங்க போனா என்ன இருக்கும், மத சுதந்திரமா இருக்கலாம். அப்படி மத சுதந்திரத்துக்காக அவள் என்ன செய்தாங்க, கப்பல் ஏறி அட்லாண்டிக் சமுத்திரத்தை தாண்டி ஐரோப்பா கண்டத்துல இருந்து அங்க போய் செட்டில் ஆனாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு பிறப்பு உண்டு, அது 1776. 1776 the nation was born. எதுக்காக, மத சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக. அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்கள், மத சுதந்திரம் வேண்டும், எனக்கு ஆராதனை செய்யும்படியாக என் ஜனங்களை போக விடு. மோசே தான் சொன்னான், எனக்கு நாங்கள் 3 நாள் பிரயாணம் செய்து கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும், என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது யார் உங்க கர்த்தர், எனக்கெல்லாம் உங்க கர்த்தரை பற்றி தெரியாது, நான் போக விட மாட்டேன். நீ போக விடவில்லை என்றால் வாதைகள் வரும் என்று 10 வாதைகள் வந்தது. 10வது வாதை வரும் பொழுது பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை போக விட்டான். அல்ல, மத சுதந்திரம் இல்லை நம்ம நாட்டிலே. இப்பொழுது மத சுதந்திரம் குறைந்து கொண்டு வருகிறது. முன்னால போல மீட்டிங்லாம் இப்ப கிடையாது. முன்னால ரோட்லயே மீட்டிங் போடுவாங்க, மெரினா பீச்சில் அடிக்கடி கூட்டம் நடக்கும். நான் வந்து 1976 இந்த இங்க வரும் பொழுது எங்க பார்த்தாலும் மீட்டிங் தான். சென்னை பட்டணம் வந்து மிக ஒரு விசேஷித்த பட்டணம், இந்தியாவிலேயே நல்ல பட்டணம் சென்னை பட்டணம். இங்க மத சுதந்திரம் நிறைய இருந்தது. கிறிஸ்தவங்க எங்க கூட்டம் போட்டாலும் எந்த ஹிந்துவும் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை, அவங்களும் வந்து கேட்பாங்க. எல்லாருமே கிறிஸ்தவ மார்க்கத்தை மதித்தார்கள். அவ்விதமான ஒரு காலம் வந்து இப்பொழுது மாறிவிட்டது. அந்த சீரணி அரங்கமானது இடிக்கப்பட்டது. பின்பு என்ன சொன்னா, இப்ப பப்ளிக் மீட்டிங்கே நடப்பதில்லை. என்ன, மத சுதந்திரம் இல்லை, ஜனங்களுக்கு பயம். அரசியல்காரர்கள், பிஜேபிக்காரர்கள், தீவிரவாதிகள் வந்து உடனே நீங்க பெர்மிஷன் கேட்டீங்களா, யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்க கூட்டம் போடுறீங்க, இப்பவுமே நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அல்லது அடிச்சு உடைச்சிருவோம். இத மாதிரி ஒரு காலம் மாறுதா, மாறிட்டு பாருங்க. மத சுதந்திரம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மத சுதந்திரம் வேணுங்கிறதுக்காகத்தான் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் கானான் தேசம். அதே போல ஐரோப்பா கண்டத்தில் இருந்த 10 கண்ட்ரில இருந்தவங்க, அது ரோம ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அதனால அவர்கள் மத சுதந்திரம் வேணுங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து அந்த அமெரிக்கா கண்டுபிடிச்ச உடனே அந்த அமெரிக்காவுக்கு போகணும்னு போனாங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த 7 ஜாதிகள், எமோரியர், ஏதியர், ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், கானானியர், இந்த ஜனங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அந்த தேசத்தை அவள் சுதந்திரித்துக் கொண்டார்களோ, அதே போல அங்கே அமெரிக்காவில் செதிந்தியர்கள் வாழ்ந்தாங்க, ரெட் இண்டீஸ் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து சாப்பாடு என்னன்னா எரு மாடு தான். அந்த எரு மாடை கொன்று அதனுடைய கொம்பு, அதனுடைய குழம்பு எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்தி அந்த மாம்சத்தை அங்கே சாப்பிட்டு அதனுடைய தோலை வந்து கூடாரம் போட்டு அவ்விதமாக ஒரு செவிந்தியர்கள் வாழ்ந்தார்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள். எரும மாடு, அமெரிக்கன் பஃபலோ, அந்த பஃபலோ தான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு அங்க பிழைப்பு தொழிலாக இருந்தது. அந்த பஃபலோஸ் எல்லாத்தையுமே கொன்று போட்டு விட்டு, இதோ செவிந்தியர்களையும் கொன்று போட்டு விட்டு அந்த வந்து அந்த அமெரிக்கா தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அமெரிக்கா தேசத்தினுடைய பூர்வீக குடிகள் வந்து செவிந்தியர்கள், ரெட் இண்டீஸ். அவங்களெல்லாம் கொலை செய்து போட்டு தான் இத அமெரிக்கா வந்து உருவானது. எப்படி அந்த 7 ஜாதிகளை நிர்மூலமாக்கி இவர்கள் அந்த தேசத்தை கட்டி கொண்டார்களோ அதே போல அமெரிக்கா வந்து உருவானது. 13 ஸ்டார்ஸ் இருக்கிற அமெரிக்கா கொடியில 13 காலனிஸ், 13 காலனிஸ் ஆக, ஸ்டேட்ஸ் ஆக அவங்க வந்து அதை உருவாக்கினார்கள். அது வந்து செழிப்பான தேசம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அழைக்கப்பட்டது. யுனைடெட் 13 காலனிஸ் எல்லாம் சேரும் பொழுது அதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அழைக்கப்படும் பொழுது ரொம்ப ப்ராஸ்பரஸா மாறினது, ரொம்ப ப்ராஸ்பரஸா மாறினது. ஜார்ஜ் வாஷிங்டன், ஆப்ரஹாம் லிங்கன் போன்றதான, எப்படி டேவிட் சாலமன் போன்ற அந்த நல்ல ராஜாக்கள் தோன்றினார்களோ, அதே போல நல்ல பிரசிடென்ட்ஸ் அங்கே தோன்றினார்கள். தேவ பக்தி உள்ள பிரசிடென்ட்ஸ், ஜனாதிபதிகள் தோன்றி அந்த தேசத்தை ரொம்ப செழிப்பா மாத்தினாங்க. உலக மனைத்துக்கு ஆகாரத்தை சப்ளை பண்ணினார்கள். ஆகாரம் அதிகமாக இருந்தனால கடல்ல தூக்கி கொண்டு போட்டாங்க. அவ்வளோ ஆகாரம் விளையிற நாடு அது, ரொம்ப வந்து எல்லாமே ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி அது. அவங்க விக்கிரகாரணை வழி, அந்த விக்கிரகாரணையினுள்ளிருந்து தப்பிக்கத்தான் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்தார்கள். இதெல்லாம் சரித்திரம். இது நான் சொல்றதுலாம் எதுவுமே வந்து இமேஜினேஷன் கிடையாது, சரித்திரம் நான் சொல்றது, நடந்த சம்பவம். இஸ்ரேல் தேசம் அங்க அமெரிக்கா உருவானது. எப்படி அது வந்து இஸ்ரேல் தேசம் வந்ததோ அதே தான். யூஎஸ்ஏ இன் ப்ரோஃபசி, யூசேயை குறித்து ப்ரோஃபஸி எழுதப்பட்டிருக்கு. எங்கே எழுதப்பட்டிருக்குது? நாங்கள் வெளிப்படுத்தல் 13 வாசிக்கிறோம். ஹெர் டெஸ்டினி இன் ரெவலேஷன் 13, அவனுடைய முடிவும் குறித்தும், அது அவனுடைய துவக்கம் அதனுடைய முடிவை குறித்து வெளிப்படுத்தல் 13 கிபி 95 எழுதிவிட்டார். 1976 தான் உருவானது, ஆனால் கிபி 95 பைபிளில் அமெரிக்காவை பற்றி எழுதியிருக்கிறது. அது 13 colonies, 13 states எல்லாம் சேர்ந்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அழைக்கப்பட்டது. அதனால் அருமையானாலே அதனுடைய முடிவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. They fought for freedom of religion. அவள் வந்து மத சுதந்திரம் வேண்டும் என்றுதான் அமெரிக்கா வந்தார்கள். 1776 ஜூலை மாதம் 4 அமெரிக்கா உருவானது. 13 colonies, அது 13 states ஆக அது உருவானது. பின்பு அமெரிக்கன் சிவில் வார் வந்தது. April 12, 1861 இதிலிருந்து May 9, 1865 உள்நாட்டு யுத்தங்கள் ஏற்பட்டது. சிவில் வார் வந்தது. அதன் பின்பு என்ன சென்றால், இது ஆப்ரஹாம் லிங்கன் போன்றதானே அந்த பிரசிடென்ட்ஸ் உருவானார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்தை, நீக்ரோக்களுடைய அடிமைத்தனத்தை ஒழித்தார். அதனாலே அவர் கொலை செய்யப்பட்டார். The assassination of Abraham Lincoln, killed because he was going to free the slaves. அடிமைகளை ஒழித்ததுனாலே ஆப்ரஹாம் லிங்கன் கொலை செய்யப்பட்டார். தானியலுக்கு வந்து அந்த 5வது மிருகம், இந்த அமெரிக்கா ஒரு மிருகம், அந்த அமெரிக்காவை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. தானியல் பாபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அது அதன் பின்பு என்ன கிரேக்க ராஜ்யம், அதன் பின்பு ரோம ராஜ்யம், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார். 4 kingdoms ரிவீல் ஆனது. ஆனால் இன்னொரு ராஜ்யம் அமெரிக்கா வந்து அது தானியலுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, அது யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. டேனியல் டின் சி திஸ் பீஸ்ட், இந்த 2 கொம்பளையுடைய அந்த ஆட்டுக்குட்டியை அவன் பார்க்கவில்லை. The beast come out of the earth, அது வந்து பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. வெளிப்படுத்தல் 13:11.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது.
இது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது பூமியிலிருந்து எழும்பி வந்த மிருகம். ஆனால் வெளிப்படுத்தல் 13:1-8 வாசிக்கும் பொழுது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த ஒரு மிருகத்தை குறித்து சொல்கிறார். அது ஃபர்ஸ்ட் பீஸ்ட், இது செகண்ட் பீஸ்ட். டேனியல் விஷன் படி பார்க்க போனால் 4 ராஜ்யங்களை அவன் சொன்னான். அதுதான் மிஸ்ட்ரி ஆஃப் 4 kingdoms உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் 5th kingdom வந்து அமெரிக்கா. அதன் பின்பு தேவனுடைய ராஜ்யம் வருது. ஆனால் இன்னொரு ராஜ்யம் அமெரிக்காவை பற்றி அந்த டேனியல் பார்க்கவில்லை, ஆனால் யோவான் தரிசனத்திலே காண்கிறான். அது 2 கொம்புகளை உடையதாய் வருது. எக்லாசிக்கல் பவர் அண்ட் சிவில் பவர், மத வல்லமையும் அரசியல் வல்லமையும் உடையதான ரெண்டு. இது அங்கே இன்னைக்கு 2 கட்சி தான், ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ரட்டிக். ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்தவர். இப்பொழுது ரிப்பப்ளிக் அங்கே ஆட்சி நடக்கிறது. 2 கட்சி தானே ஒழிய எந்த சுயேட்சைகளும் போட்டியிடுவதில்லை. அந்த பல கட்சிகள் இல்லை. அதனால் பைபிளில் என்ன போட்டுக்கணும்னா, 2 கொம்புகளை உடையதான ஒரு ஆட்டுக்குட்டி, அமெரிக்கன் பஃபலோ என்று சொல்லுகிறார். அதனால அது 2 கொம்புகளை உடையதான ஒரு மிருகமாய் வந்து, முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை போல சாதுவான மிருகமாய் இருந்தது, ஒரு நல்ல தேசமாய் இருந்தது, கிறிஸ்டியானிட்டியை உலகம் முழுசும் பரப்பினது. உலகம் எதுக்கு இந்த கேர் ஸ்டாக், நம்ம இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கேர் ஸ்டாக் வந்தது. அமெரிக்கால இருந்து கோதுமை ஆயில்லாம் அனுப்புனாங்க, மதிய உணவு அதை தான் கொடுத்தாங்க. நானும் அதை சாப்பிட்டுருக்கிறேன் ஸ்கூல் படிக்கும் பொழுது. எல்லாம் அமெரிக்காலேருந்து வந்தது. அமெரிக்காக்காரங்க தான் உலகமெங்கிலும் கிறிஸ்டியானிட்டியை பரவி அதிக பணத்தை அனுப்பி இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலேயும் கிறிஸ்டியானிட்டியை பரப்ப உதவி செய்தார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தது, ஆனால் இப்பொழுது அது வலு சர்ப்பமாக மாறியிருக்கு. அது சர்ப்பமாக மாறியிருக்கிறது. ஆட்டுக்குட்டியை போல இருந்து இப்பொழுது வலு சர்ப்பத்தை போல அது பேசுகிறது. பாருங்களா எப்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. பேரலல் டு இஸ்ரேலாக இருக்கிறது. அமெரிக்கா 13 colonies ஆரம்பித்தது. பின்பு 1906 பெந்தேகோஸ்தல் ரிவைவல் அங்க வந்தது. ஐரோப்பா கண்டம் அதை புறக்கணித்தது, ஆசியா கண்டம் பெந்தேகோஸ்தல் எழுப்புதலை புறக்கணித்தது, ஆனா அமெரிக்கா அந்த பெந்தேகோஸ்தல் அந்த ரிவைவலை ஏற்றுக்கொண்டது. 1906 அசுசா சீட் கலிபோர்னியாவில் இது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள், வரங்களானது திருப்பி அளிக்கப்பட்டது. The Pentecostal Revival. லூத்தர் ஜெர்மனியை சேர்ந்தவர், ஜெர்மனியிலிருந்து சத்தியமானது இங்கிலாந்துக்கு போனது. ஜான் வெஸ்லி இங்கிலாந்தை சேர்ந்தவர், பின்பு அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை தாண்டி அது வந்து அசுசா சீட்டுக்கு போனது. அப்பொழுது அது பெந்தேகோஸ்தல் ரிவைவல். லூத்தர் மெசேஜ் வந்து வெஸ்லியன் மெசேஜாக மாறினது, அதன் என்பது பெந்தேகோஸ்தலாக எங்க மாறினது, அமெரிக்கா மாறினது. இட் கிராஸ் ஓவர் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெஸ்ட் கோஸ்ட். அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட்ல கலிபோர்னியா இருக்கிறது, ஈஸ்ட் கோஸ்ட்ல நியூயார்க் இருக்கிறது. நியூயார்க் அது போகல, அது கலிபோர்னியாவுக்கு போனது. அசுசா சீட் கலிபோர்னியா, பெந்தேகோஸ்தல் பிளஸ்ஸிங், அங்கே பெந்தேகோஸ்த ஆசீர்வாதமானது ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 2 பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது போல, எருசலேமில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது போல, அமெரிக்காவில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. ஆனால் ஈஸ்டில் வந்து எருசலேமில் விழுந்தது, இப்பொழுது வெஸ்டில் இதை கலிபோர்னியாவில் அசுசா ஸ்ட்ரீட்டில் அது விழுந்து விடுது. ஆனாலும் இட் இஸ் நாட் த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த வேர்டு. பெந்தேகோஸ்த எழுப்புதலானது வரங்களை திரும்ப கொண்டார்களே ஒழிய வார்த்தையானது அப்போஸ்தல உபதேசம் அவர்களுக்கு திரும்ப வரல. தங்களை அப்போஸ்தல சபை என்று சொல்லிக் கொண்டாலும் அப்போஸ்தல உபதேசம் இல்லை, அவங்க பாபிலோனிய உபதேசம் இருக்கிறாங்க. திருத்துவம் வந்து பாபிலோனிய உபதேசம், டைட்டில் பேப்டிசம் வந்து பாபிலோனிய உபதேசம், கத்தோலிக்க உபதேசம். அதனால அவங்க பெந்தேகோஸ்தல் சொல்லிக் கொண்டாலும் அவங்க கத்தோலிக்கர்கள் தான், கத்தோலிக்க உபதேசம் தான் அங்கே இருக்கிறது. அந்த கத்தோலிக்க உபதேசம் பாபிலோனிய உபதேசம், அந்த பாபிலோனிய உபதேசம் தான் பெந்தேகோஸ்தலே இருக்கிறது. அதெல்லாம் அவங்க வந்து இந்த உபதேசங்களை மாற்றல, ஆனால் பரிசுத்தாவியை பெற்றார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள், வரங்களானது திருப்பி அளிக்கப்பட்டது. ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிப்ட்ஸ், ஆனால் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த வேர்ட் அங்கே இல்லை. அப்போஸ்தல உபதேசத்தை பெறவில்லை, ஆனால் அப்போஸ்தல வரங்களை பெற்றார்கள். அதன் பின்பு என்ன சொன்னால், ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டை காட்சியில கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ப்ராஃபிட் 1909 அமெரிக்காவிலே பிறக்கிறார். 1909 பிறக்கும் பொழுது அவர்கள் பெந்தேகோஸ்தல் ரிவைவல் அங்கே தோன்றும் பொழுதுதான் இதை பிரதர் பிரனம் அங்கே பிறக்கிறார். அப்பொழுது அமெரிக்கா 2 சந்திக்கிறது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 1918, செகண்ட் வேர்ல்டு வார் 1939 1945, செகண்ட் வேர்ல்டு வார் அங்கே தோன்றுகிறது. அதுக்கு மத்தியில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே 1929 அங்கே ஒரு கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டது. அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. த கிராஷ் ஆஃப் த ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது, அது வீழ்ச்சி அடைஞ்சது. அதன் பின்பு 1919 எல்லாம் சரித்திரம், நான் சொல்றது எல்லாமே ஹிஸ்டரி, நடந்த சம்பவம். 1919 முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷத்துல அங்கே ஒரு தொத்து வியாதி வந்தது, ஸ்பானிஷ் ஃப்ளூ என்றதான தொத்து வியாதி வந்து 50 மில்லியன், அதாவது 500,000 ஜனங்கள், 5 ஜனங்கள், 50 மில்லியன் பீப்புள் வந்து செத்து போனாங்க. அந்த பிளேக்னால செத்து போனாங்க. ட்ரம்பட் வந்து வார் ஆயிருக்கிறது, வயல் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒரு ட்ரம்பட் ஆயிருக்குது, 5th ட்ரம்பட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். வெளிப்படுத்தல் 9th ட்ரம்பட் வந்த பின்பு, அதன் பின்பு வயல் கோப கலசம், மிருகத்தையும் முத்திரையும் தரித்தவர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. இது அந்த வைரஸ் அங்க ஏற்பட்டது. இது 5 மக்கள் மரித்து போனார்கள். அந்த வார்ல வந்து இத 40 மில்லியன் பீப்புள், 4 மக்கள் மரிச்சார்கள். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல 4 மக்கள் மரித்தார்கள். அந்த வாரை தொடர்ந்து பிளேக் வந்தது. அதாவது ஒரு 50 மில்லியன் பீப்புளுக்கு மேலே விழுந்தார்கள். ஸ்டாக் ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிவிட்டது. உலகம் முழுசும் அஃபெக்ட் ஆனது. அமெரிக்கா அஃபெக்ட் ஆனால் உலகம் முழுசும் அஃபெக்ட் ஆகும். அமெரிக்கா செழிப்பாக இருந்தால் உலகம் செழிப்பாக இருக்கும். 2019 நமக்கு செழிப்பா இருந்துச்சு, ஆனா 2020 வந்து பிளேக் வந்ததுனால டிப்ரெஷன் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அதே போல அங்க பொருளாதார வீழ்ச்சி என்ன என்றால் எதனால ஏற்பட்டது, அந்த பிளேக்கினால ஏற்பட்டது. 1933 காண்கிறார், ஏழு தரிசனங்களை காண்கிறார். அந்த செவன் விஷன் ஆஃப் ப்ரோஃபசி, அது ஒரு ப்ரோஃபசி ஆயிருக்கிறது. அதனால அந்த ப்ரோஃபசி என்ன சொல்லுகிறது, முசோலினி சேம்ஃபுல் டெத் அடைவான், அவனுடைய காதலியே அவனை பிடித்து தலைகீழா தொங்க விட்டு அவனை வந்து அப்படி அவமானப்படுத்தி நிர்வாணமான நிலையில தொங்க விட்டார்கள் இந்த இத்தாலி ஜனங்கள். அதனால பிரதர் பிரணாம் முன்னகுட்டே சொன்னார், முசோலினி அவமானமான மரணத்தை அடைவான், ஹிட்லர் வந்து இது இரண்டாம் உலக யுத்தத்துக்கு அவன் காரணமாக இருப்பான், அமெரிக்கர்கள் அந்த சீக்ரெட் லைன்ல படுதோல்வி அடைவார்கள், ஆனாலும் கடைசிய ஹிட்லருடைய மரணம் மர்மமாயிருக்கும். சில உலக தலைவருடைய மரணங்கள் மர்மமாயிருக்கிறது. நம்ம முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மரணம் எப்படி நடந்ததுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, அது ஒரு மர்மமான மரணம். அதே போல ஹிட்லருடைய மரணம் வந்து மிஸ்டீரியஸ் டெத்தா இருக்கும் என்று நடப்பதுக்கு முன்னதாகவே பிரதர் பிரணாம் சொல்லிவிட்டார். ரைஸ் ஆஃப் முசோலினி, ரைஸ் ஆஃப் ஹிட்லர், மிஸ்டீரியஸ் டெத் ஆஃப் ஹிட்லர், அதன் பின்பு எலெக்ஷன் நடக்கிறது. அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்கும் பொழுது பிளே பாய் கென்னடி அவங்க தெரிந்து கொண்டாங்க, பிரசிடண்டா தெரிந்து கொண்டாங்க. பிளே பாய் கென்னடி இதை என்ன செஞ்சார் என்றால், அவர் அமெரிக்கா நாட்டினுடைய பிரசிடண்டாக வந்தார்கள், பிரசிடென்ட் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த கென்னடி தான் ஃபர்ஸ்ட் ரோமன் கத்தோலிக் பிரசிடென்ட், முதலாவது ரோமன் கத்தோலிக்க ஜனாதிபதியாக அவர் தெரிந்து கொண்டார். இந்த கத்தோலிக்க சர்ச்சு வந்து அதிலிருந்து ஆதிக்கம் அடைந்தது, ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி வந்து கத்தோலிக்க சர்ச்சை அங்கே டாமினேட் பண்ண ஆரம்பித்தது. இதெல்லாமே அழிவை நோக்கி அமெரிக்கா போய் கொண்டிருக்கிறது. அந்த கென்னடி காலத்திலிருந்து அமெரிக்கா அழிய தொடங்குகிறது. ஆனால் உலகம் என்ன செய்யணும், கென்னடி தான் ஒரு விசேஷித்த ஒரு பிரசிடென்ட் என்று உலகமே கென்னடியை போற்றும் பொழுது இதை என்ன செய்யறது என்றால், ஆக்சுவலாக அது அழிஞ்சு அமெரிக்கா டவுன்ஃபால் ஆகி கொண்டு வருகிறது. அதே போல தான் சில உலக தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, நாட்டின் தலைவர்கள், உலகம் இந்த கண்ட்ரி எப்படி போகுதுன்னு தெரியாது, உலகமே பாராட்டுது, உலகமே பின்னோக்கி பார்க்குது, என்னை பார்க்குது, நாங்கள் அப்படி ஆட்சி செய்கிறாங்க, ஆனால் அது விழிஞ்சு அழிஞ்சு கொண்டு இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. கென்னடிய உலகமே பாராட்டினது, உலகமே திருப்பி பார்த்தது தான், ஆனா அதுல இருந்து அழிவு வந்துட்டுங்கன்னு ஜனங்களுக்கு தெரியல. பைபிள் நமக்கு ப்ரோபசி பண்ணுகிறது, அதுல இருந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பித்தது, அது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. செவன் விஷன் அங்க பார்க்கும் பொழுது கடைசியா அந்த ஒரு பெண் வந்து தோன்றுவாள், அது ஹிலாரி ஹில்டன் அல்ல, ஹிலாரி ஹில்டன் வருவாள் என்று பார்த்தோம். ஹிலாரி ஹில்டன் ஒரு ரோமன் கத்தோலிக்க பெண், அவள் வந்து அங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தால், அந்நிய அந்த இந்த அயல்நாட்டு மந்திரியாக இருந்தாலே ஒழிய அந்த ஹிலாரி வந்து பிரசிடண்டாக வரல, எலெக்ஷனில் தோல்வி அடைந்தார்கள், ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதனால் என்ன சென்றால் அது வந்து பிரதர் சொல்லுகிறார், அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பெண் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். கென்னடி காலத்திலிருந்து கத்தோலிக்க மார்க்கம் வந்து அங்கே டாமினேட் பண்ண ஆரம்பித்தது, டாமினேட் பண்ணி அந்த கத்தோலிக்க கண்ட்ரியாக அது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி, கத்தோலிக்க கண்ட்ரி என்றால் விக்கிரகாரணை செய்வது, சிலை வழிபாடு, மாதா வழிபாடு, பாருங்க அது வந்து என்ன சென்றால் நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது கத்தர் பிரதர் பிரணாம் என் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்றால், அமெரிக்கா வந்து ஏழாவது விஷயம் இல்லை, நான் திரும்பி பார்த்தேன், அமெரிக்கா வந்து ஒரு ஜீவராசியும் இல்லை, எல்லா புகைக்காடும் இடிபாடும் ஆயிருந்தது, ஒரு கிரேட் பிளாஸ்ட் அங்க வந்தது, திரும்பி பார்த்தேன் அமெரிக்கா பேண்ட் இது அழிந்து விட்டது. As far as the eye could see, debris, எல்லாமே இடிஞ்சி நொறுங்கி போனது, இதுதான் அமெரிக்காவினுடைய அழிவு, destruction of America. ரெண்டு ராஜாக்கள் 25:7 வாசிக்கலாம்.
எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை, எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்து.
பாபிலோன் ராஜா வந்து எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு வருகிறான், எகிப்திலிருந்து எகிப்தினை முதலாவது கைப்பற்றுகிறான். அதன் பின்பு எருசலேமை கைப்பற்றுகிறான். அவன் எகிப்தை கைப்பற்றி கொண்டு வருகிறான். The history repeating, சரித்திரமானது மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த தேசத்தை கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு யூனியன் ஏற்படுகிறது. என்ன யூனியன்? ஆகாப் அண்ட் ஜேசபெல் மேரேஜ் யூனியன்ல வர்றாங்க. அதுலேருந்தே அது டிஸ்ட்ராக்ஷன் தான், அழிவு. எலஜா அங்கே வருகிறான். கென்னடி காலத்தில் எலியாவின் ஆவியுடைய தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். அவர் வந்து அமெரிக்காவுக்கு விரோதமாக ப்ரோபசை பண்ணுகிறார், இதோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதே போல எலியா வந்து ஆகாப்புக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை, ஆகாப்பின் ரத்தத்தை நாய்கள் நக்கும், ஏசபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்னும். ஒன்னராஜாக்கள் 19 வாசிக்கிறோம். இவ்விதமாக அங்கே வந்து அவர்கள் வந்து என்ன செஞ்சார்கள்? அந்த எலஜா வந்து அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அங்கே டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமெரிக்கா. இப்பொழுது எலியாவின் ஆவியுடைய பிரதர் பென்ஹாம் வந்து அமெரிக்காவுடைய டிஸ்ட்ரக்ஷனை பார்க்கிறார். ஒரு பெண் அங்கே ஆட்சியிலே தோன்றுவாள், அழகான பெண்ணாக இருப்பாள், ஆனால் கொடூரமானவளாக இருப்பாள். அதுதான் கத்தோலிக்க மார்க்கம். ரொம்ப அழகான மார்க்கம்தான், உலகத்திலே தலை சிறந்த ஒரு மார்க்கம்தான். 124 கோடி மக்கள் அதில் இருக்கிறாங்க, ஆனால் அவள் கொடூரமான ஒரு பெண். ஹிலாரி யாரையுமே கொல்லலை, அவள் ஒரு கொடூரமான பெண்ணாக இல்லை. ஆனால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் கொடூரமான மார்க்கம். 6,80,00,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்து விட்டது. அது ஒரு கொடூரமான மார்க்கம். பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் ரத்தத்தாலும் அவள் வெறி கொண்டிருக்கிறாள். அவள் தன் வேசித்தனமாகிய மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. அவளுடைய உபதேசத்தை எல்லாரும் பெற்று அவங்க அங்கே இன்னைக்கு அவங்க குடி வெறியில் இருக்கிறாங்க. அந்த மார்க்கத்துக்காக உயிரையே கொடுப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் அது தவறான மார்க்கம். அது ஏசபேல் கொடுத்த அந்த வேறு அந்த மது. 7 கலசங்களுடைய 7 தூரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீங்கேவா திரளான தண்ணீர்கள் மேல் வீற்றிருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகின்ற ஆக்கினை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போனான். வெளிப்படுத்தல் 14:1 வாசிக்கிறேன். அதனால அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருக்காள். மாதா தாய் இல்லாமல் எப்படி பிள்ளை வரும்? மாதா இல்லாமல் எப்படி இயேசு வருவார்? அதனால அந்த மாதாவை தான் கும்பிடணும். அவங்க எப்பவும் குழந்தையாவே கையில் வச்சுக்கிட்டு, இதை பொற்கோலை இந்த அம்மா வச்சுக்கிட்டு, அதை குழந்தையாவே கையில் வச்சு இயேசுவை குழந்தையாவே சித்தரிக்கிறது. தாய் வந்து பட்டாடை உடுத்தி கிரீடம் சூட்டியிருப்பா. அதனால மாதா மாதா என்று சொல்லி, மாதாவே வாழ்க, மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள், இதோ அதோ உன் தாய், அதோ உன் மக குமாரன் சன் என்று சொல்லி இவ்விதமான அவங்களை வந்து ஒரு மென்டல் பிக்சரை கொண்டு வந்து உலகம் அனைத்தையும் வஞ்சித்து போட்டார். அந்த வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார். அது அது மாத்திரமா, அதுதான் ப்ரோட்டஸ்டன்ட், அதுதான் பெந்தகோஸ். பெந்தகோசக்காரங்கிட்ட திருத்துவத்தை பற்றி விரோதமா நீங்க பேசுங்க, ஜிப்பா போட்டிருப்பாங்க, குதி குதின்னு குதிப்பாங்க. திருத்துவம் தவறுன்னு சொன்னா குதி குதின்னு குதிப்பாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசான எடுக்காட்டா பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா குதி குதின்னு குதிப்பாங்க. அந்த வேசியினுடைய மதுனால அவங்களும் பெந்தகோசு பாஸ்டர்களும் வெறி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாசத்தை பேசி சத்தமே முன்னால சீட்டு சர்ச்சி, அதே அதிருது. அவர் பார்த்தா ஒல்லியா இருக்கிறாரு, ஆனா அவர் போடுற சத்தம் வந்து சீட்டே அதிருது. என்னது? அந்த மது, அந்த மதுவினாலே வெறி கொண்டிருக்க, அந்த திருத்துவம் என்ற மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. நான் ஒரு சொந்தக்காரன்கிட்ட போய் பேசும்பொழுது, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், இங்க இந்த சத்தியத்தை கொண்டு வீட்டுக்கே வராதங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப வேதனை. ஏன்னா அந்த மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா ரொம்ப மோசம், விசுவாசியா இருந்தா பரவாயில்ல, பெந்தகோச பாசரானா ரொம்ப குதிப்பாங்க. சத்தியத்துக்கு விரோதமாக கூக்கல் விடுவார்கள். பாபிலோனிய உபதேசம், கத்தோலிக்க உபதேசம், ஏசபேல் உபதேசம், அந்த மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் 17:1-2 எழுதியிருக்கு. அங்க ஜெகு வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். 1960 ஒயிட் ஹவுஸ்ல ஆகாப் அங்கே வந்து பொழுது, ஆகாப் அண்ட் ஜேசபெல், வாடிகன் அண்ட் வாஷிங்டன் அலையன்ஸ், அந்த மேரேஜ் யூனியன் ஏற்பட்டது. ஜேசபெல் அங்கே தோன்றினது 1 ராஜாக்கள் 16:2, 2 ராஜாக்கள் 9 அதிகாரத்தில் அவள் வந்து மேல மாடியில இருந்து கத்துடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்று எகு கேட்கும் பொழுது ரெண்டு பேர் அங்க எட்டி பாக்குறாங்க. இதை இயேசுபேல கால வாரி விடுங்க, மாடியில இருந்து தலைகளை விழுந்தாள், ரத்தம் அது செதறி அது சுவர் மேல தெரிச்சது. அங்க வந்து அவன் போஜனம் பண்ணிட்டு அவளை அடக்கம் பண்ணலான்னு வந்தான், நாய்களை சாப்பிட்டு விட்டது, எலியா சொன்ன தீக்கு தர்சனம் நிறைவேறி விட்டது. இந்த எலஜா வந்து பிரதர் பென்காம் வந்து எலஜாவின் ஆவியுடைய தீக்கு தரிசி அமெரிக்காவுக்கு ஏழாவது விஷயம் இல்லாத டிஸ்ட்ராக்ஷன் ஆக அழியும் என்று சொல்லப்படும். ஜெகு வந்து அதை அழிச்சு போட்டு அந்த யேசபேலுக்கு நியாய தீர்ப்பை கொண்டிருந்தான். பைபிள்ல ஜேசபேல் என்கிறது வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதியிருக்கு, வெளிப்படுத்தல் 2:20 வாசிக்கலாம்.
ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்.
இதோ நாலாம் சபையின் காலம், தேத்தீரா சபையின் காலம். தேத்தீரா சபையின் காலத்துல இதை கத்ரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த 2:3 டைரக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். AD 1905-1906 பத்மூதியில யோவானுக்கு நேரடியா சொல்ற வாசையை அவன் எழுதுறான். அதனால இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் என்ன ஜென்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் இஸ்ரியானவள் என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படத்தில் புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படியா நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனால் அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் நான் அவளை கட்டில் கிளையாக்கி அவளோடு வேசித்தனம் செய்தவளும் அவளும் தன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவளை மிகுந்த உபத்திரத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன். அப்பொழுது நானே கர்த்தர் என்று எல்லா ஜாதிகளும் அறிந்து கொள்வார், எல்லா சபைகளும் அறிந்து கொள்வோம். பாருங்க கர்த்தர் வந்து அவிதமாக சொல்லி இயேசு கிறிஸ்துவின் டைரக்ட் வேர்ட்ஸ். இங்க வந்து ஜேசபல் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்க ஜேசபல், ஒன்னு ராஜாக்கள் இருக்க ஜேசபலை கொண்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்து பொருத்தி காமிக்கிறார். அந்த ஜேசபல் என்ன செய்தாலும் அதான் கத்தோலிக்க மார்க்கம் செய்து. தேத்தியராசாவின் காலம் கத்தோலிக்க மார்க்கத்தின் காலம். உலகத்தில் கத்தோலிக்க மார்க்கத்தை தவிர வேற எந்த டினாமினேஷனும் கிடையாது. அதனால கத்தோலிக்க மார்க்கமானது ஜேசபெலுக்கு அடையாளமா இருக்கிறது. ஜேசபெலுக்கு எப்படி முடிவு வந்ததோ அவளை கொல்லவே கொல்லுவேன், அதே போல கத்தோலிக்க மார்க்கத்துக்கும் ஒரு நாள்ல வாடிகன் பட்டணத்தின் மேல ரஷ்யா ஒரு அணுகுண்ட போடும் பொழுது வித்இன் 1 hour அது அழிஞ்சு போகும். வெளிப்படுத்தல் 18:10 19:19 மூணு வசனத்திலையும் ஒரு நாளிகளே அவள் அழிந்து போனாள். ஒரு நாளிகை என்றால் ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரத்தில் வாடிகன் பட்டணம் அழிந்து போகும். ரஷ்யா ஆட்டம் பாம்பு அதன் மேல போடும் என்று இதை பெண்ண சொல்லி இருக்கிறார். பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, அவள் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உலக மனத்தையும் அது மோசம் போக்கிறது, உலக மனத்தையும் தன்னுடைய தந்திரத்தினாலே அது ஆளுகை செய்கிறது. வெளிப்படுத்தல் 17:6 நம்ம அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18:6 அதனுடைய முடிவை நம்ம வாசிக்கிறோம். இதை வெளிப்படுத்தல் 21:9 ஏழு வாதைகளுடைய ஏழு கலசங்களுடைய ஏழு தூரில் ஒருவன் இடத்துல வந்து நீங்க வா, ஆட்டுக்குட்டாண்டிய மனைவி ஆகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய மகிமை அடைந்த அந்த எருசலேமானது தேவன் பரலோகத்தை விட்டு அது தேவன்றிலிருந்து இறங்கி வருதை எனக்கு காண்பித்தான். இதை ஆவியிலே கொண்டு போகிறான், ஆவியிலே கொண்டு உயர்ந்த பருவத்திலே கொண்டு போய் அங்க ஆட்டுக்குட்டியாண்டே மனைவியாகிய மனவாட்டி வருகிறதை காண்பிக்கிறான். ஹல்லேலூயா. யாரு? ஏழு கலசங்களுடைய ஏழு தூதுவர். அந்த ஏழாவது வாதை உடையவர் பிரதர் பிரணம். ஏழாம் எக்காலம் பிரதர் பிரணம் ஏழாம் இதை முத்திரை வந்து கமிங் ஆஃப் த லார்டு. இதை என்ன சொன்னால் இந்த தூதன் தான், இந்த தூதன் அந்த ஏழாம் தூதன் தான் ஏதோ இந்த மனவாட்டியை யோவானை கொண்டு போய் வேசியும் காண்பிக்கிறான், இதை இந்த ரெண்டு பெண்களையும் காண்பிக்கிறான். இந்த பெண் ஜேசபெல், இது வந்து ஆட்டுக்குட்டியாண்ட மனைவி மிஸ்ஸிஸ் லேம்ப். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாண்ட மனைவி ஆகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான பருவத்து மேல என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமேடைந்த எருசலேம் ஆகிய இது பாபிலோன், அது எருசலேம். பாபிலோன் அழிகிறது, எருசலேம் வந்து உலகத்தை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய அந்த பரிசுத்த நகரத்தை பரலோகத்தை விட்டு தேவனில் இறங்கி வர காண்பித்தான். அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது, ஒரு பிரகாசமான ஒளிமயமான பட்டணம். அது வந்து பளிங்கினால் ஒளிய வச்சரக்கல்லை போல இருந்தது, மிகவும் விலையிருந்த ரத்தனக்கல்லை போல அது இருந்தது. அது பல்லோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எதுக்கு? இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக. ஆண்டவர் நம்மளை மேலே கொண்டு போயிட்டு நியாய தீர்ப்பு உலகம் அழியும் பொழுது நம்மளை பாதுகாப்பான இடத்து கொண்டு போயிட்டு திருப்பியும் கீழே கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. நோவா காலத்துல அந்த எட்டு பேரை பேழைக்குள்ள மேலே கொண்டு போயிட்டு ஜனங்களை எல்லாம் தண்ணினால அழிச்சு திருப்பி அவங்கள உலகத்துக்கு கொண்டு வர்றாரு. எதுக்கு? உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆளுகை செய்வதற்காக. எப்போல ஆண்டவர் இந்த உலகத்தை முற்றிலும் சுட்டரித்து, இந்த பாவத்தை எல்லாம் சுட்டரித்து, இந்த ராஜ்யங்கள் மனுஷனுடைய ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே சுட்டரித்து, அரசியல்வாதிகள் துன்மார்க்கர்கள் எல்லாரையுமே சுட்டரித்து, எல்லா விக்கிரகங்களையும் அப்புறப்படுத்தி, எல்லா மதங்களையும் அப்புறப்படுத்தி, எல்லா விஞ்ஞானம் படிப்பு எல்லா மனுஷனுடைய சாதனைகள் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கி, இந்த சிவிலைசேஷன் எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கி கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் மில்லினியத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்மளை மேல கொண்டு போய் திருப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அது பல்லோகத்தை விட்டு தேவனில் இறங்கி வர கண்டா. ஹல்லேலூயா. யோவான் அதை காண்கிறான், ஏழாம் தூதன் அதை அங்கே காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. தேடி ஏஞ்சல் மெசேஜ். தேடி ஏஞ்சல்னா பிரதப்பா செவன்த் ஏஞ்சலா இருக்கிறாரு. தேடி ஏஞ்சல் சொல்றீங்கன்னா இதை இருளின் காலத்துக்கு பிறகு தேடி ஏஞ்சல் வித்து விதை மண்ணுக்குள்ள போய்விட்டது, திருப்பி அது முளைக்கிறது. அதே போல தேத்தீரா சபையின் காலத்துல சபையானது மறிச்சு போய்விட்டது, மண்ணுக்குள்ள போய்விட்டது, திருப்பி அது துளுத்து வருது. அது முளைச்சி வரும் பொழுது தேடி ஏஞ்சல் மெசேஜ். தேடி ஏஞ்சல் தாங்க என்ன சென்றால் இங்க பிரதர் பிரணாமா இருக்கிறார். எது தேத்தீரா சபைக்கு பிறகு தேடி ஏஞ்சல். ஆனா எபேசில இருந்து பார்த்தா செவன்த் ஏஞ்சல். பைபிள் வந்து என்ன ஜெனரல் சும்மா ஒன்னா ரெண்டா பாடம் கிடையாது. இது வந்து ராஜாவின் பட்டயம். த மெசேஜ் வந்து ராஜாவின் பட்டயம். ஹல்லேலூயா. கிங்ஸ் வேர்டு. இது கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ், இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வந்து எல்லா பர்சங்க யாராலும் பிரசங்கம் பண்ண முடியாது. சும்மா சும்மா அவங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சபையில பின்வாங்கி போனவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதனால அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த போதகரால இந்த ராஜாவின் பட்டயத்தை தூக்கவே முடியாது. இது வந்து ரொம்ப வெயிட் ஆனது, ரொம்ப ஷார்ப்பானது. இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வந்து கிங்ஸ் வேர்டு. இதை எல்லாராலும் கையாள முடியாது. இதுக்கு விசுவாசம் வேணும், பலத்த கரம் வேணும், பைபிள் நாலேஜ் வேணும், பிரதர் பிரணாம் செய்தியை குறித்த நாலேஜ் வேணும், ஃபெய்த் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்படி இல்லாத போதகர்கள் வந்து இந்த மெசேஜை கையாள முடியாது. உங்களுக்கு இந்த ராஜாவின் பட்டயம் கையாளப்படுகிறது, இங்கே அது போதிக்கப்படுகிறது. அது பிரதர் பிரணாமுக்கு அந்த கிங்ஸ் வேர்டு வந்தது. எல்லா பாஸ்டராலும் இதை கையாள முடியாது, இந்த மெசேஜை பிரசங்கம் பண்ண முடியாது. சும்மா வந்து நாலு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு அவங்க பிரசங்கம் பண்றாங்க, இதெல்லாம் பாஸ்டர்ஸ் கிடையாது. இதை கையாளுவதற்கு தேவனால தெரிந்து கொள்ளப்படணும். ஹல்லேலூயா. அனாயிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வேணும், நல்ல பைபிள் நாலேஜ் வேணும். அப்படி இல்லாதவங்க இதை கையாள முடியாது, இந்த மெசேஜை கரெக்டா போதிக்க முடியாது. அப்படியா? இதை சரியில்லாத போதல் நிறைய பேர் இருக்காங்க. ராஜாவின் பட்டயத்தை வைக்காம சும்மா கத்திய வச்சு சலமம் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம பட்டயத்தை கையாளுகிறோம். ஹல்லேலூயா. அந்த கிதியோனோடு சேர்ந்த 300 பேர் தான் அதை கையாள முடியும். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று அவர்கள் சொன்னார்கள். The King's Word. இது இன்னைக்கு King's Word பிரணாம் கையில விழுந்தது. அந்த ஸ்வேர்டு இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது. அது வந்து சில்வரால இருக்குது. பிளேடு ஷார்ப்பா இருக்கு, ரெண்டு புறமும் ஷார்ப்பா இருக்கிறது. அதனுடைய பிடி வந்து என்ன சென்றால் அது கோல்டா இருக்குது. பேல் அங்க பதிக்கப்பட்டிருக்கிறது, முத்துக்கள் பதிக்கப்பட்ட கைப்பிடி இருக்கிறது. அதை கையாளுவதற்கு விசுவாசம் வேணும், பலத்த கரம் வேணும், அல்லது தூக்க கூட முடியாது. இந்த பட்டயத்தை தூக்க கூட முடியாதவங்க இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க மெசேஜ்ல. அதையும் நாலு பேர் போயிடுறாங்க, வஞ்சிக்கப்பட்டு கைவிடப்படுவார்கள். ஆனா இங்க ராஜாவின் பட்டயமானது இங்க பிசாசுக்கு விரோதமாக அவனுடைய இதயத்துக்கு நேராக பாய்ச்சப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த பட்டயம் வெற்றியை தருகிறது. ஆமென். தேர்ட் ஏஞ்சல் மெசேஜ் வெளிப்படுத்தல் 14:9 12 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம நேரம் இல்லை, ஜாஸ்தி நேரம் தேவை. மூன்றாவது அவளுக்கு பின்னே மூன்றாம் தூதனும் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாது தன் கையிலாத முத்திரையை தரித்துக் கொள்வன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினான பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமான மதுவை குடித்து பசுத்த தூதர்களுக்கும்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கும்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படும் அவனுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்குறவர்களுக்கு அதன் நாமத்தையும் முத்திரையை தரித்துக் கொள்வனுக்கு இரவும் பகலும் இழைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனையும் தேவனுடைய கற்பனைகளையும் விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ளுடைய பசுத்தாண்டிய பொறுமை இதிலே விளங்கும். இதுதான் ஏழாம் தூதனுடைய செய்தி. இந்த தேர்ட் ஏஞ்சல் மெசேஜ் ரெண்டு மிருகத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அது சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகத்துக்கு விரோதமாகவும் பூமியிலிருந்து எழும்பின ரோமுக்கும் அது அமெரிக்காவுக்கும் விரோதமாக இருக்கிறது. இது தேர்ட் ஏஞ்சல் மெசேஜ். இது அது இங்கிருந்து பார்த்தா ஏழாவது தூதன், ஆனால் வந்து இங்கிருந்து பார்க்கும்போது தேத்தியரா சபையின் காலம் இருளின் காலத்துக்கு பிறகு அது மூன்றாம் தூதன். இந்த தேர்ட் ஏஞ்சல் மெசேஜ் அந்த ரெண்டு மிருகங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோம் அண்ட் அமெரிக்கா. ரெண்டு மிருகங்களை கொன்றார். சின்ன துப்பாக்கி வச்சு வெள்ளி முனை கொண்ட கொம்புகளை கொண்ட பெரிய வந்து அந்த இது அந்த மிருகத்தை அவர் ஷூட் பண்ணினார். பயங்கர கடிதான ஒரு மிருகம். பின்பு என்ன என்றால் 42 இன்ச்சு கொண்டதான பெரிய மானையும் ஷூட் பண்ணினார். அந்த ரெண்டு மிருகங்களை சூழ்ந்தது. அந்த மான் வந்து அமெரிக்காவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சில்வர் டிப் அந்த அந்த வந்து அந்த கரடியை வந்து நின்றுனால அது வந்து வாடிகனுக்கு எதிரமாக ரோமும் ரோமுக்கும் இதோ அமெரிக்காவுக்கு பிரதமர் துப்பாக்கியை வச்சு சுட்டார். அந்த ரெண்டு மிருகங்களை துப்பாக்கி வச்சு சுட்டது என்னவென்றால் இந்த வார்த்தையை கொண்டு அதை வந்து வீழ்த்தினார். இந்த மெசேஜ் அதுக்கு விரோதமாக இருக்கிறது. ரோமுக்கு விரோதமாகவும் வாஷிங்டன் அமெரிக்காவுக்கு விரோதமாக இருக்கிறது. தேட் ஏஞ்சல் மெசேஜ் வெளிப்படுத்தல் 14:9-12 வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம இந்த எந்த அந்த செவன்த் ஏஜில் இருக்கிறோம். ஏழாம் சபையினுடைய முடிவு நேரத்தில் இருக்கிறோம். பிரதர் பிரணாம் ஆண்டவர் காட்சியில் எடுத்து 55 வருஷங்கள் ஆகுது. 55 இயர்ஸ் ஆகுது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 3.5 இயர்ஸ் இருக்கிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அந்த 3.5 வருஷம் முடிஞ்சு விட்டது. இன்னும் ஒரு 3.5 வருஷத்தில் 146,000 பேர் மீட்கப்படுவார்கள். நம்ம வந்து இன்னைக்கு கடைசி நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் ஏழாம் தூதனை எடுத்துக்கொண்டார். ஏழாம் தூதனை சிலர் வணங்குகிறார்கள். சென்னையிலும் அந்த சபை இருக்கிறது. அவங்களுக்கு காட் வந்து பைபிள் எழுதப்பட்டது தான் நிறைவேறும். யோவான் அந்த ஏழாம் தூதனுடைய காலில் விழுகிறான். வெளிப்படுத்தல் 19:10 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:9 வாசிக்கிறோம். யோவானாகிய நானே இவளை கண்டும் கேட்டு இருந்தேன். நான் இவளை கேட்டு கண்ட போது இவளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் சுதிகரிசலோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைகளோடும் நான் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள். நீ என்னை கும்பிடாத, ஏதோ ப்ராஃபெட்டை கும்பிடக்கூடாது. அதனால அந்த ப்ராஃபிட் என்ன சொல்ல அந்த ப்ராஃபிட்டே சொல்லுகிறார் யோவானை பார்த்து, நீ என்ன விழாத, தேவனை தொழுதுகொள். ஹல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு சகோதரன், நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரணாம் ஒரு சகோதரன், ஒரு தீர்க்கதரிசி, அவரை வணங்க கூடாது. ஆனா அவனை வணங்கின யோவான் விழுந்தான். ஏன்னா இவ்வளவு தரிசனங்களை காண்பிக்கிறார், இவ்வளவு மிரக்கில், இவ்வளவு இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தார். இவர் இயேசு கிறிஸ்துதான் சொல்லி விழுதான். யோவானே விழுந்தது போல இன்னைக்கு அநேகர் விழுந்திருக்கிறாங்க. இதோ பொழிச்சொல்லூர்ல அந்த சபை இருக்குது. நம்ம இங்க வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெற்ற ஒரு சகோதரி கூட கேட்டேன், என்ன உங்க அப்பா போற சர்ச்சைக்கு தான் போறியா நீ? பிரதர் பிரணாம் காட்னு விசுவாசி. ஆமா, நான் காட்னு விசுவாசிக்கிறேங்கிறா. அந்த பெண்ணுக்கு நான் மேரேஜ் கொடுத்து அந்த பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணி வச்சேன். அந்த பொண்ணு இப்ப என்ன சொல்லுது, துணிச்சலா என்கிட்டே சொல்லுது. அவங்க வீட்டிலே நேரடியா போய் கேள்வி கேட்டேன், அது தைரியமா சொல்லுது. பாருங்க, காலில் பிரதர் பிரணாம் காலில் விழுந்திருக்காங்க. அவரு நீ என்னை தொழுது கொள்ளாத, யோவான் விழும் பொழுது தொழுது கொள்ளாத, கர்த்தரை தொழுது, தேவனை தொழுதுன்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிறா, அவரை நம்ம ஆராதனை செய்யும் பொழுது, ஒரு சாத்தா இந்த மெசேஜ்ல வந்து ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு ஜனங்கள் வந்து உண்மையான வித்துக்களை தவிர வேற யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு தடையை கொண்டு வந்து பாருங்க. நான் அவங்கெல்லாம் பிரணாம கும்பிடுறாங்க, ஆராதனை செய்யறாங்க, பிரணாம பாட்டு பாடுறாங்க, யூடியூப்லயே இருக்குது. அது என்ன இது, நீங்க அந்த குரூப்பான்னு கேட்பாங்க. எப்படி பாருங்க, நமக்கு எவ்வளவு பெரிய இடையூறு வந்து பெந்தகோஸ்து மக்கள் அல்ல, இவங்க தான் அதிக இடையூறு. சாத்தான் அவிதமாய் கிரியை செய்திருக்கிறான். பொழுச்சுலூரை நம்ம சேர்ந்த ஒருத்தர் நம்ம சபை அளவு பாசராகவும் இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, எல்லாம் அனுமதிக்கு சித்தம் கொடுத்துட்டாரு. செத்த போறதான் சாவ சொல்ல தான் தெரியும். அப்போ தான் ஆத்மா அமிழ்த்திக்கணும், ஐயோன்னு வளரும். அது வரைக்கும் எல்லாம் போவாங்க, உலகத்துல எல்லா மனுஷனும் அவன் வார்டில் போகலாம். ஆண்டவர் அனுமதிக்கு சித்தம் கொடுத்துட்டாரு, தான் பேசுறதான் ரைட்டுன்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டுருக்குது. ஹல்லேலூயா. இதுக்கு அப்பாற்பட்டு கான்ட்ரரியா இருக்கிறலாம் ஆண்டவர் அனுமதிக்க, உன் இஷ்டம் போல போ, நீ எவ்வளவு வேணாலும் விற்கிற செய்திக்க. ஆனா ஒரு நாளிலே அவனுக்கு நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த நாளிலே அழுது புலம்புவார்கள். அப்பொழுது புலம்பியும் பிரயோஜனம் இல்லை, ஆனா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதில்ல பங்கு பெறீங்க. ஹல்லேலூயா. அமெரிக்காவுடைய பர்த் 1776 1776 அதாவது இரண்டு கொம்புகளை உடைய ஒரு ஆட்டுக்குட்டி போல வந்தது. பின்பு அது என்ன செய்தது என்றால் அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது என்ன செய்தது? 13வது வாசிக்கலாம்.
அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து.
இதோ அட்டாமிக் ஃபயரை கொண்டு வந்தது. இரண்டாம் உலக யுத்தம் தீவிரமாய் போய்கொண்டிருக்கு, ஜப்பான் ஆக்ரோஷமாக தாக்கி கொண்டிருக்கிறது, ரஷ்யா கூட இப்ப அமெரிக்கா கூட தான் இருக்குது. ஆனா வந்து ஜப்பான் வந்து ரொம்ப மோசமான தாக்கி கொண்டிருக்கு. பியல் ஹார்பர் அங்க அமெரிக்காவில் பிடிச்சிட்டாங்க. இதோ என்ன அமெரிக்கா ஜப்பான் பயங்கர ஆக்ரோஷமாக தீர்க்க முடியுது. ஜப்பானை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜப்பானை கண்ட்ரோல் பண்ணலன்னா இரண்டாம் உலக யுத்தத்தில் உலகமே அழிஞ்சு போகும். ஜப்பான் அவ்வளவு பொல்லாததாக இருக்கிறது. அதனால அமெரிக்கா என்ன செய்து, வேற வழி இல்லை, ரெண்டு ஆட்டம் பாம்பை ஹிரோஷிமா நாகசாகி என்ற படத்தில் அந்த ரெண்டு ஆட்டம் பாம்பை ட்ராப் பண்ணும் பொழுது இரண்டாம் உலக யுத்தம் அதோடு முடிஞ்சு விட்டது, அல்லது அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அட்டாமிக் ஃபயர் அது வானத்திலிருந்து, அது மனுஷருக்கும்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. ஈராக்கு மேல அது குண்டு போட்டு, நீ ரசாயன ஆயுதங்களை சதாம் ஹுசேன் வைத்திருக்கிறார். சதாம் ஹுசேன்ட்ட ரசாயன ஆயுதம் கிடையாது, ஆனால் அந்த அவர் வைத்திருக்கிறார் என்று அவன் மேல ஒரு குற்றம் சாட்டி ஈராக்கு மேல யுத்தத்துக்கு போய் ஜார்ஜ் புஷ் என்ன, நான் வந்து என்ன செய்வேன் என்றால் இந்த சதாம் ஹுசேனை விட மாட்டேன் என்று சொல்லி அதை ஈராக் தேசத்தை அழித்து அங்க குண்டு போட்டு அக்னியை இறக்கினார்கள். இதெல்லாம் பாம்பும் ஈராக் தேசத்துல விழுந்தப்படுது. நீங்க பேப்பர்ல வாசித்தீங்க, நம்ம காலத்துல நடந்திருக்கு. அது வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தது. அமெரிக்கா வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து ஃபயர் அங்க கொண்டு வந்து ஈராக் தேசத்து வாங்கிக்கு. கடைசியில சதாம் ஹுசேன் ஒரு பெரிய வந்து அவன் வந்து பெரிய மனுஷன் ஈராக்கை வந்து செழிப்படைய செய்து ஈராக்கை ஒரு வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த முஸ்லீம் கிங் அந்த சதாம் ஹுசேனை கடைசியா ஒரு குழியில போய் அவன் படுந்துக்கிறான். உடம்பெல்லாம் முகத்துலலாம் தாடி வளர்த்து ஒரு உருவமே மாறி அவன் பயந்து போய் ஒரு குழியில இருந்து அங்க போய் அவனை பிடிச்சு அவனை தூக்கில போட்டு கொலை செய்தார்கள். பாருங்க, அமெரிக்கா அக்னியை இறங்க பண்ணுது. பைபிள்ல முன்னுக்கூட்டி அதை எழுதியிருக்கு. அது என்ன செய்யும் என்றால் அங்க பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த அந்த மிருகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சொரூபத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த முந்தின மிருகத்தை வணங்கும்படியாக செய்தது. சாவுக்கேதுவான காயமாக சொச்சமாக்கப்பட்ட அந்த மிருகம் அதுதான் முந்தின மிருகம் ரோம். அந்த ரோமை வந்து எல்லாரும் வணங்கும்படியாக செய்தது. அதுக்கு ஒரு சொரூபத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னால் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் புத்தியுடையவன் அந்த மிருகத்தின் லக்கத்தை கணக்கு பார்க்க கிடவன் அதனுடைய லக்கம் 666 விகாரஸ் ஃபிலிடி 666 விகாரஸ் ஃபிலிடி. மூணு கிரீடங்களை வைத்திருக்கிறார். பூலோகத்துக்கும் அங்கே வந்து பாதாளத்துக்கும் பர்கேட்டரிக்கும் உத்தரிக்கும் சொல்லலாம் பர்கேட்டரி. அதுக்கு வந்து என்ன சென்றால் அந்த பல்லோகத்துக்கும் அவர் தான் ராஜா. இன்ஸ்டீட் ஆஃப் காட் தேவனுக்கு பதிலாக அவர் ஆளுகை செய்கிறார். அந்த கிரீடத்தில் விதமாக எழுதியிருக்கு விகாரஸ் ஃபிலிடின்னு எழுதியிருக்கு. அது லெக்க 666 அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்வோம் தவிர வேறொருனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. வெளிப்படுத்தல் 13:17-18 வாசிக்கிறோம். அதாவது பொருளாதார தடை கொண்டு வந்துடும், அதெல்லாம் இந்தியா வந்து ஆட்டோமேட்டிக்காக சரணடையும். அது மோடி ஆளுகை செய்தாலும் யார் ஆளுகை செய்தாலும் எல்லாரும் சரணடைய தான் செய்யணும், எல்லாம் போப்புக்கு சரணடைய தான் செய்யணும். போப்பை வந்து யாராலும் எதிர்க்க முடியாது, எந்த உலகத்தின் தலைவரும் எதிர்க்க. மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார், அதோடு கூட யுத்தம் பண்ண முடியாது. இந்தியாவெல்லாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரணடை, பொருளாதார தடை விதிக்கப்படும். என்ன எல்லாமே வந்து என்ன பாபிலோன் வந்து யுத்தம் பண்ணாமலே எல்லாத்தையும் தன் ஆதிக்கத்திலே கொண்டு வருவது. கத்தோலிக்க மார்க்கம் யுத்தம் பண்ணாதபடியே எல்லாத்தையும் தன் ஆதிக்கத்திலே கொண்டு வரும். ஏன்னா உலகத்தின் ஐஸ்வர்யம் அவங்க கையில இருக்குது, எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அமெரிக்கா வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மாறுகிறது, இதோ யூதர்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறார்கள். பின்பு எல்லா சாபனமும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட், தி லாஸ்ட் போப் வில் பீ தி ஆன்டி கிரைஸ்ட், விதமாக மாறும் என்று நம்ம அறிந்திருக்கோம். அமெரிக்கா வந்து அதுக்காக யுத்தம் செய்கிறது, அட்டாமிக் ஃபயரை கொண்டு வருகிறது. அமெரிக்கா ராணுவம் தான் வாடிகனுடைய ராணுவம், அமெரிக்கா ராணுவத்தை வாடிகன் பயன்படுத்தி உலகத்தை எல்லாமே தன் ஆதிக்கத்திலே கொண்டு வரும். 1957 1946-1955 வரைக்கும் பிரதர் பிரானம் ஹீலிங் கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் உலகம் முழுசும் கொண்டு சென்றார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து சுகம் பெற்றார்கள். இந்தியாவிலே பாம்பேல கூட்டம் நடக்கும் பொழுது 500,000 இதை மக்கள் அட்டன் பண்ணாங்க. 1954 500,000 வந்தா இப்போ கூட்டம் போட்டால் எத்தனை வரும், எத்தனையோ கோடி வரும். போக்குவரத்து வசதி கிடையாது, அப்பெல்லாம் ட்ரெயின் வந்து கறி தான் போ கறி புகை தான் வரும், டீசல்லாம் ஓடலை ட்ரெயின், நிறைய இடத்துல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. நான் இந்த வளசராஜத்துக்கு வரும்பொழுது வளசராஜத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, உண்மையில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, 3 ஸ்ட்ரீட்லையும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எல்லாம் டப்பா லைட் தான் வச்சுருந்தாங்க. முதலாவது கரண்ட் வந்து இந்த சர்ச்சுக்கு தான் வந்துச்சு, கேபிள் மூலமாக இந்த சர்ச்சுக்கு கரண்ட் கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். 3 தெருலையும் கரண்ட் கிடையாது, முதலாவது இங்கே தான் கரண்ட் வந்துச்சு. 1976 அப்படி இருந்துச்சுன்னா 1954 எப்படி இருக்கும். அவிதமான ஒரு காலத்தில் 500,000 பேர் வந்தார்கள், குருடன் வந்து சுகமாட்டான், 16 மத தலைவர்கள் காலில் விழுந்தார்கள். அவிதமான ஒரு ஹீலிங் கிஃப்ட் ஆனது உலகமெங்கிலும் பிரணமலமாக கொண்டு சொல்லப்பட்டது. அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் 1946-1955 வரைக்கும் நடக்கும் பொழுது 1957 அமெரிக்கா வந்து புறக்கணித்தது, வார்த்தையை புறக்கணித்தது. They turned down Jesus Christ in அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள், வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு ரட்சிப்பு கிடையாதுன்னு பிரதர் பிரானம் சொல்லிவிட்டார். அதுல வந்து 1963 They crucified the word, வார்த்தையை சிலுவையில் அறிந்தார்கள். இண்டக்மெண்ட் என்ற செய்தியில் பிரதர் பிரானம் சொல்கிறார், I indict this generation for the second crucifixion of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை 2nd சிலுவையில் அறிந்தாக இந்த ஜனங்களை நான் குற்றப்படுத்துகிறேன். 1963 இண்டக்மெண்ட் வந்தது, குற்றச்சாட்டு வந்தது. அதன் பின்பு 1960 மேரேஜ் நடந்தது. கென்னடி அங்கே வரும்பொழுது கத்தோலிக்க மார்க்கத்தை விவாகம் செய்தார்கள். புராட்டஸ்டன்ட் மார்க்கம் கத்தோலிக்க மார்க்கத்தை விவாகம் செய்தது. அமெரிக்கா புராட்டஸ்டன்ட் கண்ட்ரியாக இருந்த அமெரிக்கா பேகனிஷம் பாபிலோனிய உபதேசத்தை உடைய விக்கிரகாரணை செய்கிறதான கத்தோலிக்க மார்க்கத்தை விவாகம் செய்தது. அதிலிருந்து என்ன செய்யறால் வீழ்ச்சி அடைஞ்சது. ஜனங்கள் வந்து எதுக்கு பயந்து வந்தாங்களோ இப்ப அதுக்கே ஓட்டு போட்டு தெரிந்து கொள்றாங்க. என்ன இது, எதுக்கு பயந்து வந்தாங்க, அங்க ரிலிஜியஸ் ஃப்ரீடம் வேணும், அவங்க இன்க்விசிஷன் கொண்டு வராங்க, இதற்கு அந்த வார்த்தையை அவங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமலாம் கொலை செய்யறாங்க, இதுக்கு பயந்து போய் அமெரிக்கா வந்தவங்க இப்போ அவங்களே ஓட்டு போட்டு அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்றாங்க. காலம் எப்படி மாறிச்சு பாருங்க. அதே போல இப்ப காலம் எப்படி மாறுது, தீவிரவாதிகள் மத தீவிரவாதிகள் எம்பி அரசியல் வல்லமையோடு அவன் யூடியூப்ல இஷ்டமா பேசுவான், அவன் எல்லாம் அச்சுறுத்துவது, மற்றவங்களை அச்சுறுத்துவது, எதிர்கட்சிக்காரங்கள் மேல கேஸ போட்டு அவங்கள சீரோவாக்கிறது, ஒண்ணுமே இல்லாம சீரோவாக்கி தானே ராஜா தானே. இது அதுதான் நடந்துகிட்டு எதிர்கட்சிகளை சீரபாய் அவங்க மேல பழிய போட்டு அவங்க மேல எல்லா என்னென்ன உண்டோ அதெல்லாம் எதிர்கட்சிகள் பல தலை தூக்க விடாதபடி அதை முற்றிலும் தரமட்டமாக்கி ஒரு கட்சி தான் மத சம்பந்தமான கட்சி தான் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் இந்தியாவை ஆளுகை. அப்படி இங்கே நடக்கும் பொழுது இங்கே ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இருக்கிறது. இங்கே அந்த ஸ்பிரிட் கிரியேட் செய்யும் பொழுது மற்ற நாடுகளில் இதை விட அதிகம் அமெரிக்காவில் இதை விட அதிக கிரியேட் செய்கிறது. அதனால இன்டக்ட்மெண்ட் வந்தது 1963 இன்டக்ட்மெண்ட் குற்றச்சாட்டு. 1960 வந்து மேரேஜ் ஆனது. அமெரிக்கா வந்து வேட்டிகனை கத்தோலிக்க மார்க்கத்தை விவாகம் செய்தது. ஓட்டு போட்டே அவங்க தெரிந்து கொண்டாங்க. நல்லா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அப்படி இருக்கு நாடு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு, நாடு அப்படியா போச்சு இப்படியே போச்சு எல்லாம் புலம்புவாங்க ஜனங்கள்லாம். கடைஞ்செல்லாம் அதுக்கு தான் போய் ஓட்டையும் போடுவாங்க. இதுதான் அங்கே நடக்கும். தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. என்ன இது இவ்வளவு புலம்பி என்னத்துக்கு ஜனங்கள் புலம்புறாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவ்வளோ கஷ்டம் வந்துச்சு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு இவ்வளோ பாடுபடுறோம் கடைசியில் நீங்கள் அதுக்கு தானே ஓட்டு போடுவீங்க. அதே மாதிரி தான் அமெரிக்கா வந்து இதை ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனுக்கு பயந்து போய் வந்தது. கடைசியில் அவங்களே ஓட்டு போட்டு கென்னடியை தெரிந்து கொண்டாங்க. உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் தாறு மாறாக இருக்கும், ஏருக்கு மாறாக இருக்கும். நமக்கு எல்லாம் அதை பார்த்து தேவண்ட பிள்ளைகளாய் நம்ம அதெல்லாம் பார்த்து சத்தம் எப்படி கிரியை செய்கிறான் பாருங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து அமெரிக்கா வியாதி பிடிச்சி போச்சு. 1962 அமெரிக்கா வியாதி பிடிச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பித்தது. 1964 வந்து பிரதர் பிரணாம் என்ன செய்தார் என்றால் கல்லை தூக்கி போட்டு பிக் அப் த ராக் அண்ட் த்ரோ இட் இன் த ஏர். நீ கல்லை எடுத்து என்ன சொன்னால் நீ அதை எரிந்து போடு என்று சொல்லி எரி என்று சொல்லும் பொழுது பிரதர் பிரணாம் ராக்கை எடுத்து அங்கே வந்து எரியும் பொழுது என்ன ஏற்பட்டது, புயல் காற்று ஏற்பட்டது, வேல்விந்து வந்தது, மலையின் முகட்டை பித்து போட்டது, அது மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. அந்த அந்த வேல் காற்று வந்து இப்போ பிரணாம் தலைக்கு மேலே வந்து 3 times அது கிளாப் பண்ணும் பொழுது அவருடைய நண்பர்கள் கேட்டாங்க அந்த வயல் காற்று என்ன சொன்னது, ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட், நியாய தீர்ப்பானது மேற்கு கடற்கரை தாக்குகிறது. அன்னிலிருந்து நியாய தீர்ப்பின் காலம் ஆரம்பிச்சு விட்டது. 1963-64 அமெரிக்காவுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது, உலக மனைத்துக்கும் நியாய தீர்ப்பு வருகிறது. 1965 செய்தியிலே அவர் என்ன சொல்லுகிறார், கலிபோர்னியா உலக மனைத்தையும் கெடுத்தது கலிபோர்னியா. அதான் இன்னைக்கு எல்லாம் யூடியூப் பார்க்குறாங்க, யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாமே அமெரிக்காவில் உள்ளவங்க தான், அதுக்கு அவங்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதில் யூடியூப்பை பார்த்து பார்த்து எல்லா பிள்ளைகளும் கெட்டு போகுது. இதை ஃபேஸ்புக்கை பார்த்து பார்த்து பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லாமே கெட்டு போய் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறார்கள். அதில் கலிபோர்னியாவில் இதை வந்த காரியங்கள் தான் ஹாலிவுட்டு, அதன் மூலமாக ஏற்பட்ட காரியங்கள் தான் உலக மனைத்தையும் அவளுடைய சூன்யத்தால் அவள் மோசம் போக்கி விட்டாள். அந்த சூன்யந்தான் இந்த எனர்ஜி என்றால் இந்த யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக் இந்த சூன்யத்தால் ஹாலிவுட்டு இதெல்லாம் உலகம் அனைத்தும் அது மோசம் போனதுனாலே கத்தர் வந்து என்ன செய்யறது பண்ணா அதை அழிக்கிறார். பிரதர் பிரணாம் வந்து சூசிங் அந்த பிரைட் என்ற செய்தியில் சொல்லுகிறார். வாசிக்க நேரம் இல்லை, 231 பேராகிராஃப்ல சொல்லுகிறார். இதோ உலகத்தில் டேட்டி ஃபில்தி அசுத்தமான அழுக்கான காரியங்கள் இச்சையான காரியங்கள் எல்லாமே அசுத்தமான எல்லாமே அந்த யூடியூப் மூலமாக உலகமெங்கிலும் அந்த ஃபேஷன்ஸ் ஃபில்தி திங்ஸ் ஆஃப் ஃபேஷன்ஸ் அண்ட் திங்ஸ் இதெல்லாம் உலகம் முழுசையும் அது கெடுத்து போட்டது. வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, இது அவிதமாக எழுதியிருக்கிறது. அதனால் அது என்ன ஆயிடுச்சு என்றால் அது தண்ணிக்குள்ள அமலும் என்று சொல்லுகிறார். பிரதர் பிரணாம் மூலமாக சொல்லியிருக்கிறார். பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. பின்பு பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து அது சமுத்திரத்தில் வீசி இவ்விதமாய் பாபிலோன் மகாநாகம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். வெளிப்படுத்தல் 18 நம்ம வாசிக்கிறோம். இதை பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால் அமெரிக்காவில் 300 miles நீளமும் 1500 miles அங்கே வந்து 1500 நீளமும் 300 miles அகலமான பரப்பளவு அமெரிக்காவுடைய பரப்பளவு 40 miles ஆழத்தில் அது என்ன சென்றால் தண்ணிக்குள்ளே போகும், பசிபிக் மகா சமுத்திரத்தில் போகும். When that ocean of yonder a mile deep will slide in there, blunt back the salt and sea, it will be worse than the lost day of Bombay. Repent, O Los Angeles, என்று சொல்லுகிறார். இத்தாலியில பாம்பே என்ற பட்டம் எரிமலையினாலே வெடித்து அழிந்து போனது. அங்கே அதிக தில்தி திங்ஸ் இருந்தது. இத்தாலியில பாம்பே என்ற பட்டணம் அதிக வேசித்தனம், பயங்கரமான வேசித்தனம். அந்த பட்டணத்தை ஆண்டவர் வந்து எரிமலை இவனால அழித்து போட்டார். அந்த பட்டணமே இப்பொழுது இல்லை. அதுக்கு நேரிடுவதை பார்க்கணும் உனக்கு அதிகமா, ஏனென்றால் உன்னிடத்துலாம் எல்லா டேட்டி திங்ஸும் உன்னிடத்துலாம் இருக்கிறது. எல்லா அசுத்தமான காரியங்களும் உலகம் முழுசும் நீ தான் பரப்பி இருக்கிறார். அதனால ஆண்டவர் அதை தண்ணீருக்குள்ளே மூழ்கடிக்கிறார். இது அமெரிக்காவுடைய டிஸ்ட்ரக்ஷனை குறித்து அவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவிதமாக சொல்லி இருக்கிறார். சூசிங் அந்த பிரைட் என்ற செய்தியில சொல்லி இருக்கிறார். அதில் பாரு 1964 வருஷத்தில் ப்ரீவியூ ஆஃப் த பிரைட் என்ற தானே அந்த அந்த காட்சியை அவர் காணும், மனவாட்டியின் முன் காட்சியை காணும் பொழுது முதலாவது அந்த பிரைட் வருகிறாள். பின்பு ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த மனவாட்டியும் வரும் பொழுது அமெரிக்கன் பிரைட் அங்கே வரும் பொழுது அவள் ரொம்ப ஃபில்த்தியாக இருக்கிறாள். USA church was witchy. அவள் ஒரு சூனியக்காரி போல இருக்கிறாள். டான்சிங் டு ராக் அண்ட் ரோல் மியூசிக், ராக் அண்ட் ரோல் மியூசிக் நடன ஆடிக்கொண்டு கோயிங் டவுன் இன் டு ஹெல், பாதாளத்தை நோக்கி போகிறது. அமெரிக்கா வந்து பாதாளத்தை நோக்கி போகிறது. அந்த சபைகள் எல்லாமே சீர்கட்டுதாக இருக்கிறது. ஆனால் கரெக்ட், பிரைடு மறுபடியும் பிரைட் அங்க தோன்றும் பொழுது அவள் மேல் நோக்கி போகிறாள். ஹல்லேலூயா. அவள் வந்து ஸ்டெப் கரெக்டா வைக்கிறா, பாட்டுக்கு ஏத்த ஸ்டெப். யுத்தம் செய்வோம் வாரும் போர் வீரரே என்ற பாடலுக்கு ஏற்ற வண்ணமாக ஸ்டெப் வைத்து கோயிங் டு குளோரி, ஹல்லேலூயா. ஆனா அமெரிக்கன் சர்ச் வந்து பிச்சா இருக்கிறது. அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சீர்கட்டு போனார்கள், பாதாளத்தை நோக்கி போகிறார்கள். மீன்பு செவன்த் விஷன் என்ன? அமெரிக்கா வந்து எரிக்கப்பட்டது, அக்கினினாலே எரிக்கப்பட்டது. அதனால அந்த தேசம் வந்து 1776 பிறந்து, நான் இப்பொழுது ஒவ்வொரு வருஷத்தையும் சொல்லியிருக்கேன் என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது. இப்படி நடந்து நடந்து ஏழாம் தரிசனத்தை காண்போம். அமெரிக்கா ஒரு நாளில் முற்றிலும் அழிஞ்சு போகும். உலகம் அழிவுறதுக்கு முன்னதாக அமெரிக்கா முதல்ல அழியும், அதுக்கு பிறகுதான் உலக அழிவு வரும். இப்படியாக அமெரிக்கா அழியும் பொழுது நம்ம வந்து மேலே இருப்போம், உலகம் அழியும் பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ப்ராபஸி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹிலாரி ஹில்டன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் அந்த அந்த பெண் வந்து ஜனாதிபதியாக வருவதிலே தோல்வி அடைந்தால் ட்ரம்ப் ஜெயித்து விட்டார். நம்ம ஹிலாரி ஹில்டன் ஜெயிக்கலாம் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அது கத்தோலிக்க மார்க்கமாய் இருக்கிறது. கத்தோலிக்க மார்க்கம் என்ன செய்து? 7:24
எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்தது.
பாபிலோன் ராஜா எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத் நதி, எகிப்தின் நதி என்னது? நைல். நைல் நதியிலிருந்து ஐப்ராத் நதி எங்க இருக்கு? ஈராக்ல இருக்கு, யூப்ரட்டிஸ். அதான் அது ஈராக்ல இருக்கு. அதனால நைல் இஸ் இன் எஜிப்ட் அண்ட் யூப்ரட்டிஸ் இஸ் இன் ஈராக். இது அதுல இருந்து எல்லாம் வந்து அவனுடைய கண்ட்ரோல்ல வந்துவிட்டு பாபிலோன் ராஜா முதலாவது எல்லாத்தையும் பிடிக்கிறான். எகிப்து அவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரும், எகிப்தை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து லிபியா அவனுடைய கண்ட்ரோல்ல வருகிறது. பின்பு என்ன செய்யறான் என்றால் அவன் வந்து எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறான். எருசலேமுக்கு விரோதமாய் வரும் பொழுது ஏற்கனவே அந்த ஜோசியா, யோசியா என்ற ராஜா இருந்தான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் வந்து தேவாலயத்தை வந்து பூட்டி போட்டாங்க, அத்தாலியால் தேவாலயத்தை பூட்டி போட்டு விட்டாள். ஜனங்கள் ஆராதனை செய்யல, எல்லாம் டஸ்டா இருக்கிறது, ஆலயம் வந்து டஸ்டா இருக்கிறது. இதனால அவன் ஆலயத்தின் கதவுகளை திறந்து அந்த ஆலயத்தை சுத்திகரித்து அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று இவங்க செய்யும் பொழுது அங்கே இல்கியா என்றதான ஒரு ஆசாரியன் போயிட்டு சுத்திகரிக்கும் பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்கே கிடக்கு. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தை அவங்க இன்னும் படிக்கவே இல்லை. அது வந்து ஒரு மூலையில குப்பை குழிவுல கிடக்கு, குப்பையில கிடக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சு அவன் வந்து ராஜாவுல கொண்டு வரான். அந்த புஸ்தகத்தில் எழுதிக்கத இதை உள்தா வாசிக்கும் பொழுது அநேக சாபங்கள் எழுதப்பட்டிருக்கு. மோசே மூலமாக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது, அங்கே சாபங்களும் கொடுக்கப்பட்டது. ஆசீர்வாதத்தை விட சாபம் வந்து 3 மடங்கு பைபிளில் இருக்கு. வார்த்தைக்கு கீழ்படியாம போனா அவ்வளவு சாபங்கள் இருக்குது. இதெல்லாமே அதில் எழுதப்பட்டவன. இதை வாசித்த உடனே ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். 2:34 நீங்க வாசிக்க முடியும். ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அதை கேட்கும் பொழுது 19:34
நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு
வசனங்களை கிழித்து கொண்டு நடு நடுங்கிறான். இதுக்கு என்ன, இதுக்கு இதை பற்றி இந்த புத்தகம் கிடைச்சிருக்கு, இதை வாசிக்கிறாங்க, இவ்வளவு காரியங்கள் வந்து நியாய தீர்ப்பை பற்றி எழுதியிருக்குது, யார்கிட்ட போய் இதை கேட்கலாம். நீ ஒரு திகுதேசி இல்லை, உல்தா என்ற ஒரு திகுதேசி இருந்தாலும், உல்தா பைபிள போட்டு உல்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
22வது ராஜா அனுப்பின மற்றவர்களும் அசுராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும்
உல்தாள் என்ற தீக்கதரிசி, அவள் தீக்கதரிசன வரம் இருக்கிறது, அவள் ப்ராஃபட் ஆக முடியாது, தீக்கதரிசன வரம் இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி கேட்ட போகும் பொழுது உல்தா ஹில்டா இன்னைக்கு பேர் விடுறாங்களா, ஹில்டா, அந்த ஹில்டா தான் உல்தா, தமிழ்ல உல்தா. நம்ம ஜட்ஜில் யாருக்கும் ஹில்டாங்க பேர் இல்லை. அதனால பாருங்க, அந்த ஹில்டாட்ட போகும் பொழுது அவள் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாள், இதெல்லாம் அந்த பட்டணத்தின் மேல வரப்போகுது, ராஜா மனங்கசந்து அழுதுனால உங்காலத்துல வராது, உங்காலத்துக்கு பிறகு வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட. கடைசியா தோன்றின யோசியா இந்த ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணான், கர்த்தருடைய அவன் கர்த்தருக்கு செமையானதை செய்தான். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலம், எரேமியா அவனுக்காக அழுது புலம்புகிறான், அதான் புலம்பல் எழுதுன நிருபத்தை வாசிக்கும் பொழுது யோசியாவினுடைய மரணத்துக்காக அவன் புலம்புகிறான். நல்ல ராஜா அவன் வந்து என்ன, அவனுடைய காலத்திலே அந்த புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது, புஸ்தகம் வாசிக்கப்பட்டது, ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா. செவன் சீல்டு புக் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு, இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல, பைபிள்ல தான் இருக்கிறது, பெந்தகோஸ்த பாஸ்டரால கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்தார், அந்த புஸ்தகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப காலமா அது அதுக்கு மூலையில கிடக்குது, அழுக்குல கிடக்குது, குப்பையில கிடக்குது, இப்பொழுது அதை எடுத்து பார்த்து நீ வெளிப்படுத்த விசேஷம். பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு அது இன்னைக்கு குப்பையில கிடந்த மாதிரி தான், ஒன்றும் புரியாது அவனுக்கு, அழகு ஒன்று ரெண்டு வசனங்களே சொல்லுவாங்க. அந்த புஸ்தகத்தினுடைய விளக்கம் அவனுக்கு கொடுக்கப்படலை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்தார். இல்கியா என்ற அந்த சம்பிரதி என்ன செய்தான் என்றால் அந்த புஸ்தகத்தை கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. பிரதர் பிரணாம் அதை கண்டுபிடிச்சார். ஹல்லேலூயா. அது இன்னைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது, அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. We see the reality, what happening in the world. We see the Jesus and his program. Hallelujah. நீ இயேசுவும் அவருடைய program என்ன என்பதை காண்கிறோம். உலகத்துல என்ன நடக்கிறது, நம்முடைய சாரம் என்ன என்பதை நாம் இன்னைக்கு அறியத்தக்கதாக கர்த்தர் அந்த சொன்னால் அந்த புஸ்தகத்தை கண்டெடுக்க முடியாது. Opening of the seven seals. Hallelujah. அந்த opening of the seven seal பிறகுதான் அந்த என்ன சொன்னால் அங்க அழியுது, அந்த யூதா அழிகிறது, எர்சலேம் அழிகிறது. அதே போல ஓபனிங் ஆஃப் தி செவன் சீல் பிறகுதான் அமெரிக்கா அழிய போகிறது. இப்பொழுது பாருங்க, யோயாக்கீன் என்றவன் ராஜாவாக இருக்கிறான். அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். 10வது வாசிக்கலாம்.
அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எர்சலேமுக்கு வந்தார்கள், நகரம் முற்றுகை போடப்பட்டது.
பிரசங்கம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, மணி 10 போகுது. நீங்க கவனிக்கும் பொழுது இந்த நேரத்தில் என்ன சொன்னால் யோயாக்கீன் ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். நேபுகாத்நேச்சாருடைய சேவகர்கள் வந்து எருசலேமை முற்றுகை போடுவாங்க. சீஜ் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் முற்றுகை போடப்படுகிறது. பின்பு என்ன செய்யறான், யோயாக்கீன் வந்து சரணடைகிறான். அந்த எருசலேமின் ராஜா, அந்த பாபிலோனிய ராஜாவுக்கு சரண் அடைகிறான். 15வது வாசிக்கலாம்.
அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான்.
இது எல்லாரையும் அவங்க அந்த ராஜா சரண் அடைகிறான். 3 தான் ராஜாவா இருக்கிறான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அங்கே பாபிலோன் ராஜா வந்து எருசலேமை முற்றுகையிடும் பொழுது அவன் சரண் அடைஞ்சனாலே அவனை பாபிலோனுக்கு அவனுடைய தாய், அவனுடைய முக்கியமான எல்லாரையுமே, அந்த ராஜாங்கத்தில் இருந்த எல்லாரையுமே அவன் பிடித்து கொண்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவன் என்ன செய்கிறான், பாபிலோனிய ராஜா 13வது 14வது வாசிக்கலாம்.
அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் 7 ஜனங்களே அல்லாமல் வேறொரு மீது.
13வது வாசிக்கும் பொழுது என்ன, ராஜாவின் அரண்மனையில இருந்த காரியங்கள், தேவாலயத்தில் இருந்த எல்லா பொக்கிஷங்களையும், அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். அதன் பின்பு என்ன செய்யறான், முக்கியமான ஆட்கள், கொல்லர்கள், தச்சர்கள் பராக்கிரமசாலிகள் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு அல்ல. தானியலும் அங்கே தான் போகிறான். தானியல் அந்த நேரத்தில் அவனுக்கு தானியலுக்கு 16 வயசு. அவனையும் நிஜா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எல்லாருமே பராக்கிரமசாலிகள், ஞானிகள், கலைஞர்கள், தொழில் செய்கிறவங்க, ரொம்ப அறிவாளிகள், அவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். அதன் பின்பு என்ன செய்கிறான் என்றால் இவனை வந்து ராஜாவாக வைக்கிறான். அந்த சிதேக்கியா என்கிறவனை ராஜாவாக வைக்கிறான். எல்லாத்தையும் பிடித்து கொண்டு போன பின்பு யோயாக்கீனையும் பிடித்து கொண்டு போன பின்பு அவன் வந்து அவன் தேவன் பாபிலோன் ராஜாவை வந்து மதனியா என்பவனுக்கு பதிலாக மதனியா என்கிறனுடைய பேரை மாற்றி அவனை சிதேக்கியா என்று அவனை ஒரு பர்ஃபெக்ட் கிங்காக தனக்கு கீழே ஒரு பொம்மை ராஜாவாக வைக்கிறான். 17வது அஞ்சாவது
பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான்.
இது அவனுக்கு இன்னொருத்தன் ஏற்படுத்தி அவனுக்கு பேரை மாத்தி மதனியா என்பவன் பேரை மாத்தி சிதேக்கியான்னு பேர் வச்சு நீ வந்து எனக்கு கீழே ஆட்சி செய்யன்னு சொல்லுகிறான். பாத்தீங்களா, நடந்த சம்பவம் சரித்திரம் இது. இன்னைக்கு நிக்கோலைட்டேஷியம், நிக்கோலாய் மதசுடைய கிரியை, சபையின் மேல் ஒரு மனுஷன் அதிகாரம் செலுத்துவது, பரிசுத்த ஆவியானவர் அதிகாரத்தை எடுத்து போட்டு விட்டு மனுஷனுடைய அதிகாரத்தை கொண்டு வரதான் நிக்கோலாயிசம். நிக்கோலாய் மதசுடைய கிரியை போதகத்தை கைக்குள்ள உன்னிடத்தில் உண்டு. இதன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதசுடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் என்று எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது. பெர்கமு சபைக்கு நிக்கோலாய் மதசுடைய கிரியைகளை கைக்குள்ள உன்னிடத்தில் உண்டு என்று சொல்லப்பட்டது. நிக்கோலாய் மதசர் என்றால் பரிசுத்தாவின் ஆளுகை ஏற்படுது, ஒரு பிசப்பை ஏற்படுத்துது, ஒரு போப்பை ஏற்படுத்துவது, ஒரு ரெவரண்டை ஏற்படுத்தி இதை நீர் தான் இந்த சபைக்கு வந்த ஆளுகை செய்கிறவராக மாற்றுவது, மனுஷனுடைய ஆளுகையை கொண்டு வருவது இதுதான். அதனால அவங்க நினைச்சா மனுஷனுடைய ஆளுகையை உலகம் முழுசும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க எப்படி அவங்க ட்ரெஷர்ஸ் எல்லாமே போய் சேர்ந்துட்டு எல்லா வாடிகளில் போய் சேர்ந்துட்டு இங்கே இருக்கிற லெவல காலேஜில் வருமானங்கள், இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல், இங்கே இருக்கிற காலேஜ், இங்கே இருக்கிற கல்யாண மண்டபம், இதோ பிலிப்பைன்ஸில் இருக்கிறது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. சவுத் அமெரிக்காவில் எல்லாமே ரோமன் கத்தோலிக் கண்ட்ரி தான். அதில் பிலிப்பைன்ஸ் ரோமன் கத்தோலிக் கண்ட்ரி தான். எல்லாம் இங்கே எல்லாம் இருக்கிற வருமானங்கள் எல்லாம் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டு எருசலேமில் இருக்க பொக்கிஷெல்லாம் வாடிகன் போயிட்டு எல்லா தலை சிறந்தவர்கள் கலைஞர்கள் எல்லாருமே டெக்னீசியன்ஸ் எல்லாருமே பிரபலமானவர்கள் எல்லாருமே அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. எல்லா ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் ஏதோ யூனிவர்சிட்டி எல்லாம் அவங்க கையில் இருக்கு. எல்லாத்தையும் வந்து யுத்தம் செய்யாமலே பாபிலோனிய ராஜா என்ன செய்தான் என்றால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போயிட்டு இதை சிதேக்கியாவை கப்பம் கட்டுற மாதிரியா வச்சுட்டான். 10 ராஜ்யங்களையும் ரோமன் கத்தோலிக்கு மக்கள் ஆண்டது. அந்த போப்பு நினைச்சா போப்பு நினைச்சா ஒரு ராஜாவை தள்ளிட்டு இன்னொரு ராஜாவை ஏற்படுத்த முடியும். யோயாக்கீனை புறக்கணித்து இங்க மெதனியாவுக்கு பதிலாக பேரை மாத்தி சிதேக்கியான்னு பேரை மாத்தி அவனை ராஜாவாக வைத்தான். அவன் 11 வருஷம் ஆளுகை செய்தான்னு பைபிள வாசிக்கிறோம். பாருங்க அவனுடைய பேரை மாத்தி இன்னைக்கு நம்ம பேரை இயேசு கிறிஸ்து மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நியூ நேம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றினார். ஆமென். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். ஆபிரகாமை ஆபிரகாமா மாற்றினார். நம்ம எப்படி மாற்றிருக்கிறார்? இன்னைக்கு மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். நியூ நேம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கொண்டான். எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது இன்னைக்கு பிரைடு மட்டும்தான் அவனுடைய கண்ட்ரோல்ல இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நியூ ரூலை கொண்டு வருகிறான். நியூ ரூல், அதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும் என்று இப்பொழுது உலகம் பிரயாசப்படுகிறது. உலகம் வந்து தங்களுக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை. உலகத்தினுடைய சூழ்நிலை கையாளுவதற்கு, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கைவிடுவதற்கு ஒரு சூப்பர் மேன் தேவை. அவர் அந்தந்த கடைசியாக அவங்க வந்து இதை ஆன்டி கிரைஸ்ட் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நியூ எக்கானமிக்கு கொள்கை, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், நியூ வேர்ல்டு ஆர்டர் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அவன் எல்லாத்தையும் கைப்பற்றி விட்டான். பாபிலோன் ராஜா எல்லாத்தையும் கைப்பற்றி கடைசியில் என்ன எருசலேமையும் கைப்பற்றி அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்பொழுது வேற ஒரு ராஜா ஏற்படுத்தும் பொழுது சிதேக்கியா என்ன பண்ணுகிறான்? அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அனுமதி சித்தம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தரவு கொடுக்காம எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவன் வந்து இவனுக்கு உத்தரவு கொடுத்துருக்கான். எப்படி பார்த்தீங்களா? உலகத்தின் தலைவர்கள் வந்து அது தெரியாமல் இருக்கிறாங்க. இது அவன் என்ன செஞ்சான்? கலகம் பண்ணினான்.
எருசலேமே யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமல்லவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான்.
சிதேக்கியா வந்து கலகம் பண்ணுகிறான். அவனுக்கு மதனியா என்ற பேரை மாற்றி சிதேக்கியான்னு எடுத்து சிதேக்கியான்னு பேரை வச்சு நீ வந்து எனக்கு கப்பம் கட்டுகிற ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று வைக்கும் பொழுது நான் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டு எனக்கு கீழே ஆட்சி செய்யணும்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னா எல்லாருக்கும் அது தெரியாது. இவனே ராஜா வந்த மாதிரி இவன் வந்து என்ன கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான். பாபிலோனிய ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பித்தான். அதனால் அவன் என்ன பண்ணான், வந்து முற்றுகை போட்டுட்டான். நான் என்ன பார்க்குறேன், உலகத்தை பார்க்கும் பொழுது பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அதிபதியாக இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா, ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். பாபிலோனிய ராஜ்யத்துக்கு ஒரு பீரியடு கொடுக்குறார், உலகத்தை ஆளுக்குது. அதுக்கு பிறகு அந்த பீரியடு முடிஞ்ச பிறகு அது ஒரு காலம் எழும்ப முடியாது. அதே போல் உலகத்தில் வந்து நிஜம் ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக சீஃப் மினிஸ்டராக வருவதுக்கு ஆண்டவர் தான் உத்தரவு கொடுக்குறார். என்ன உத்தரவு? அனுமதிக்கு சித்தம், பரிபூர்ண சித்தம் கிடையாது. ஆண்டவர் அனுமதி கொடுக்காம யாரும் வர முடியாது. அது பெர்மிசி வில் ஆஃப் காட். அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓட்டு போட்டு நம்ம மெஜாரிட்டியில் வந்து ஜெயிச்சோன்னா அவங்க இஷ்டம் போல இது பண்ணாங்க. கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். அப்போ ஆண்டவர் சும்மா அப்படி வர விட மாட்டார். அவங்க அந்த ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் அந்த வெட்டி கிளிகளை கூட சேதப்படுத்த முடியாது. உத்தரவு இல்லாமல் எதுவும், அவருடைய உத்தரவு இல்லாம எதுவுமே நடக்காது. அவருடைய பெர்மிஷன் இல்லாம உலகத்துல எதுவும் நடக்காது. உங்களுக்கும் அவருடைய பெர்மிஷன் இல்லாம சாத்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அது தெரியாம பூமியின் ராஜாக்கள் அதிகாரம் உள்ளவங்க தாங்கதா பெரிய கிங்குன்னு சொல்லிட்டு இத என்ன செஞ்சாங்க, அவங்க ஓட்டு போட்டு வந்திருக்கிறமே இத நமக்கு ஓட்டு போடாதவங்களும் இருக்கிறாங்களே, ஓட்டு போட்டு தானே வந்திருக்கணும். இவங்களே ராஜாவா தோன்றின மாதிரி, புதுசா ராஜாவா முளைச்சி வந்த மாதிரி இவங்க நினைச்சாங்கன்னா அவங்க நாடே அவங்களுக்கு சொந்தம் மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் கலகம் பண்ணுவது. கடைசியில் ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார், ஒரேடியா முடிவை கட்டிடுவார், தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு பயந்து ஜீவிச்சா நீடிக்கலாம். ஆனா பயந்து ஜீவிக்காது. அப்படி விஷயம் சிதேக்கிய ராஜா பாபிலோன் ராஜா ஏற்படுத்தி இருக்கிறான். இவனே வந்து என்ன செய்ய, இவனே ராஜாவான மாறி இவன் என்ன செய்யறான், கலகம் பண்ணும் பொழுது அவன் வந்து முற்றுகை போட்டுட்டான். முற்றுகை போடும் பொழுது பாளையம் இறங்கி அதுக்காக கொத்தனங்களை கட்டினான். 25:1 வாசிக்கலாம்.
அவன் ராஜபாரம் பண்ண 9வது வருஷம் 10வது மாதம் 10வது தேதியிலே பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக
கலகம் பண்ண உடனே, இப்ப முதல்ல அவன் யுத்தம் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், பொருட்களை எடுத்துட்டு போயிட்டான், நல்ல ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான், திறமசாலிகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனா யுத்தம் பண்ணல, இன்னும் பட்டணம் அழிக்கப்படல. எருசலேம் பட்டணம் இருக்கிறது. சிதேக்கியாவை வந்து அவன் ஏற்படுத்திட்டு போயிருக்கிறான். இப்பொழுது இவன் கலகம் பண்ண உடனே என்ன ஆச்சு, பாபிலோனிய ராஜா வந்து முற்றுகை போட்டான். 3 வருஷம் முற்றுகை போட்டான். ஜனங்கள் பஞ்சத்தினால வாடினாங்க. இன்னைக்கு 4வது முத்திரையின் காலம் என்னது? பஞ்ச காலம். 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பஞ்சம் அதிகரித்தது. 3 வருஷம் முற்றுகை போடப்பட்டது. எதுவும் பொருள் வங்கத்து எங்கேயும் போக முடியாது. ஒன்றும் போக்குவரத்து வசதி கிடையாது. வந்த பஞ்சம் ஏற்பட்டது. இன்னைக்கு 4வது முத்திரை காலத்தில் பஞ்சம், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமரிங்களாலும் பூமியின் கார்ப்பங்களுடைய கொலை செய்யும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க பஞ்சம் இன்னைக்கு எக்கனாமிக் டிப்ரெஷன். ஹல்லேலூயா. நீ எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தாலும் நமக்கு சூப்பர் நேச்சுரல் எக்கானமி இருக்கிறது. ஹல்லேலூயா. 5:2 ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது 5000 பேர் புசித்தார்கள். ஆமே. சாரி பார்த்து உருவதைக்கு பானையில கொஞ்சமாவு இருந்தாலும் கொஞ்சம் கலசத்துல எண்ணெய் இருந்தாலும் அதை ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணினார். ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு வருமானம் கொஞ்சம் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் we believe in supernatural economy. எதேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க. எந்த சூழ்நிலை மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். Hallelujah. We believe in supernatural economy. ஆபத்து வரும்பொழுது அடிவு வரக்கூடாது, நம்மளை ஆண்டவர் மேல கொண்டு செல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பின்பு அவன் பார்த்தான், என்ன செய்தான் என்றால் அந்த சிதேக்கியா வந்து அங்க திறப்பு கண்டது, மதில திறப்பு கண்டது. நடு ராத்திரியில எழும்பி அவனும் அவனுக்கு தூங்க எழுந்து போடுது. அவனை வந்து பிடிச்சு வெண்கல சங்கிலி கொண்டு போயிட்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டான். சிதேக்கியாவின்
குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு ரெண்டு வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள்.
இதோ ரெண்டு வெண்கலங்களை சலங்களை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கலகம் பண்ணினான், கலகம் பண்ணலன்னா நீடிச்சிருக்கலாம், கலகம் பண்ணான். அதே போல உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தின் ராஜாக்கள் வந்து கத்தர் நமக்கு இதை அனுமதிச்சு கொடுத்திருக்கிறார், கத்தர் தான் அனுமதிக்கிறார். விக்கிரங்கள் ஒன்றும் தரப்போறது இல்லை, கத்தர் தந்திருக்கிறார். நீ பயம் இல்லைன்னா பிறகு ஆண்டவர் முடிவை ஏற்படுத்துவார். கண்ணை பிடுங்கி, ரெண்டு கண்ணையும் அவனை பிடுங்கி, அவனுடைய ரெண்டு மகன்களையும் அவனுக்கு முன்னாலே கொலை செய்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு பாபிலோனுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். இவன் அதை இவனை சிதேக்கியா ஏற்படுத்தும் பொழுது, இவன் கலகம் பண்ணும் பொழுது எருசலேமை முற்றுகை போட்டு அக்கினியினாலே சுட்டரிச்சு போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கத்த எல்லா ராணுவங்களும் என்ன செஞ்சா, செதறி போனது. அவனை பிடிச்சு அங்கே கொண்டு போகும் பொழுது ரிபெல்லாவில் இருந்த ராஜாவிடத்தில் அவனை கொண்டு போனார்கள். பின்பு என்ன சொன்ன பாபிலோனிய ராஜா என்ன செய்த என்றால், அவனுடைய கண்களை குருடாக்கி அவனை இப்படி அந்த எருசலேமை தீக்குளித்தி போட்டான். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்னியால் சுட்டெரித்து விட்டான்.
இதோ அக்னியினால் சுட்டெரித்து போட்டான் பாபிலோனிய. அதே போல தான் அமெரிக்கா வந்து அது வந்து கடைசியாக சுட்டரிக்கப்படும். ரஷ்யா வந்து அமெரிக்காவை அழிச்சு போடும். ஆட்டம் பாம்ஸ் போடும் பொழுது அமெரிக்கா வந்து முற்றிலுமாக அழிந்து போகும். டீத்து வந்து அங்கே எருசலேமை கைப்பற்றினா, அந்த சீசர்கள் வந்து கைப்பற்றினாங்க. இப்போ சீசருடைய இருந்த இதெல்லாமே சீசர் ரோமாபுரி தான் பாப்புன்ற ரோமாபுரி மாதிரி ஒரு பெரிய பொன் குத்து விளக்கு செஞ்சாங்க. அதுதான் இந்த பொன் வித்து விளக்கு இதே மாதிரி தான் இருக்கும். மோசே வந்து அந்த பொன் குத்து விளக்கை ஏற்படுத்தும்படியாக சொல்லும் பொழுது அகோலிபா பெசலில் என்றதான ரெண்டு அந்த தட்டார்கள் அந்த பொன் குத்து விளக்கு செஞ்சாங்க. அந்த குத்து விளக்கு இன்னைக்கு வாடிகனில் இருக்கு. அதனால எருசலேமில் இருந்த எல்லாமே இன்னைக்கு அது ரோமாபுரிக்கு போய் ரோமாபுரியில இருந்து இன்னைக்கு அது அங்கே இருக்கு. எல்லா விதமான கோல்டும் உலகத்தில் இருக்க கோல்டு எல்லாம் முக்கால்வாசி கோல்டு வந்து எங்க இருக்குது, அங்கே இருக்கு, வாடிகன்ல இருக்கு. எல்லாமே சாலமன் செய்த எல்லா காரியங்களும் மோசே செய்த அந்த இதெல்லாமே இன்னைக்கு இன்னும் இருக்கு. தங்கம் அழியாது, அது துருப்பிடிக்காது. அதனால எல்லாமே அங்க இருக்கு, வாடிகன்ல இருக்கு. எல்லா பொக்கிஷங்களும் அங்க வாடிகன்ல இருக்கு. உலகத்தின் செல்வங்கள் அங்க இருக்கிறது. தீத்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டு கொண்டு போய்விட்டான். அந்த தீத்து அங்க இடிக்கும் பொழுது, எருசலேமே இடிக்கும் பொழுது அங்க ரோமாபுரியில ஒரு ஆட்சி உண்டு பண்ணுகிறான். ஏனென்றால் எருசலேமை கைப்பற்றி விட்டார்கள். செலிப்ரேட்டிங் தேர் விக்டரி வென் தே பேண்ட் ஜெருசலேம். ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி அந்த டைட்டஸ் வந்து கிங்காக மாறுகிறான், ராயனாக மாறுகிறான், சீசராக மாறுகிறான். அவங்க எருசலேமை கைப்பற்றினாலே ஒரு விழா கொண்டாடி ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி என்றால் அங்கே வந்து அதில் ஆட்சியில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. செலிப்ரேட்டிங் த விக்டரி பேண்ட் ஜெருசலேம். எருசலேமை வந்து அக்னினாலே சுட்டரிக்கும். அதே போல் பாபிலோனிய மார்க்கமானது எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து கடைசியாக அமெரிக்காவையும் அது பிடிச்சு விடுகிறது. அமெரிக்காவை அதை பிடிக்கும் பொழுது அது வந்து ஆன்டி கிரைஸ்டாக மாறுகிறது. எருசலேமை கைப்பற்றின பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றும் பொழுது கோல்டன் ஹெட்டாக மாறினான், ஹெட்டாக மாறினான், கோல்டன் ஹெட். சானியல் கண்ட சிலையில வந்து கோல்டன் ஹெட் வந்து பாபிலோனியன் இருக்குது. அதனால அது ஆன்டி கிரைஸ்ட் அமெரிக்காவை டாமினேட் பண்ணி, அமெரிக்காவை வந்து அதை டாமினேட் பண்ணி அதை பிடிக்கும் பொழுது அது வந்து ஆன்டி கிரைஸ்ட் அங்கே ஏற்படுது. ஹல்லேலூயா! இன்னைக்கு அமெரிக்காவை அதை முழுசுமா கைப்பற்றி விட்டார்கள். அது யுத்தம் செய்யாதபடி, யுத்தம் செய்யாதபடி அந்த மதத்தை பரப்பி அங்கே விவாதம் செய்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அமெரிக்காவில் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் டாமினேட் பண்ணுகிறது. ரோமன் கத்தோலிக்க பிரசிடென்ட் ஆளுகை செய்கிறார்கள். மேரி இஸ் த மதர் ஆஃப் காட், ஜீசஸ் இஸ் காட்னு சொன்னவங்க, வி ட்ரஸ்ட் இன் காட்னு சொன்னவங்க இப்பொழுது என்ன சொல்றாங்க? மேரி இஸ் த மதர் ஆஃப் காட்னு சொல்றாங்க. உலகம் எப்படி இருக்குது? இருள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் நம்ம ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. She controls the wealth of the world. உலகத்தினுடைய செல்வமானது அவருடைய கையில் இருக்கிறது. இருள் சூழ்ந்த நேரத்தில் நம்ம என்ன இருக்கும் பொழுது விளக்கை போடக்கூடியவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக அதை சொல்லி முடிச்சிட போறேன். விளக்கை போடக்கூடியவர் நமத்தில் இருக்கிறார். ஒரு செய்தியில விதமாய் சொல்லி இருக்கிறார். ஐடென்டிபிகேஷன் என்ன செய்தி? 64 வருஷம் 2 மாசம் 16 தேதியில ஒரு அண்ணனும் தங்கச்சியும் மெக்சிகோல வந்து ஒரு சுரங்கத்தை பார்க்க முடியா போறாங்க. சுரங்கம் வந்து கீழே போயிட்டே இருக்கும். 1 மைல் ஆழத்துல கீழே போகும் பொழுது அங்க தானியங்கு படி மூலமாக அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. போகும் பொழுது ஒருத்தர் கை ஒருத்தருக்கு விதமாக தெரியாது. அங்கே ரொம்ப டார்க்காக இருக்கும். ஆனால் அங்கே லைட்டு போடப்பட்டிருக்கும். அந்த லைட்டு இல்லைன்னா அங்கே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். திடீர்னு லைட்டு அணைஞ்சி போச்சு. அப்பொழுது அந்த பெண் வந்து அதிக கூச்சல் போடுகிறது. த லிட்டில் கேர்ள் பிகின் டு ஸ்க்ரீம். ஐடென்டிஃபிகேஷன் 64 வருஷம் 2 மாசம் 16 தேதி கொடுத்த செய்தியில் 184வது பேராகிராஃபில் பிற பெண்ணை விதமாக சொல்கிறார். ஜஸ்ட் ஃபிளிப் த லைட் அண்ட் த லிட்டில் girl begin to scream. She was scared. அவள் ரொம்ப பயந்து போயிட்டா. அப்பொழுது அண்ணங்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், டோன்ட் ஃபியர் லிட்டில் சிஸ்டர், டோன்ட் ஃபியர் லிட்டில் சிஸ்டர், வி காட் எ மேன் ஹியர் ஹூ கேன் டர்ன் ஆன் த லைட். என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் தான் சீப் இன்ஜினியர். அல்லேலூயா. அந்த சுரங்கத்தினுடைய சீப் இன்ஜினியர் என் பக்கத்தில் இருக்கார். அவர் விளக்கை போடக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுவிட்ச ஆன் பண்றவர் என் பக்கத்துல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் கையில அந்த சுவிட்ச் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சுவிச்ச ஆன் பண்ணிட்டா உடனே வெளிச்சம் வந்துற போது நீ ஏன் பயப்படுற? விளக்கை போடக்கூடியவர் என் அருகில் இருக்கிறார். டோன்ட் ஃபியர் லிட்டில் சிஸ்டர், வி காட் எ மேன் ஹியர் ஹூ கேன் டர்ன் ஆன் த லைட்ஸ். ஹல்லேலூயா. உலகம் இருள் சூழ்ந்திருக்கு. COVID-19 போகல, நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எக்ஸ்கியூஸ்ல இருக்கிறீங்க, இருள் சூழ்ந்த உலகத்துல இருக்கிறீங்க. உலகத்துல எந்த தேசத்தை விட்டும் COVID-19 போகல. 4000-5000 தான் இருக்கு எங்க தமிழ்நாட்டில். அதனால இப்பொழுது இருள் சூழ்ந்த யாருக்கு தொத்து யாருன்னு தெரியாது. தொத்து வந்தா பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் செத்துருக்கிறார், எம்பி ஒருத்தர் வந்து செத்துருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது பேப்பர்ல நியூஸ் வரும் பொழுது யாருக்கு தொத்து வரும் அப்படின்னு தெரியாது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு மேல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போல. உலகத்துல இது வரைக்கும் நடந்தது உண்டா? குளோபல் லெவல்ல விதமான ஒரு எபிடமிக் தொற்று வியாதி உலகம் எங்கிலும் வந்தது உண்டா? அது இவ்வளவு நாள் நீடித்தது உண்டா? இருள் சூழ்ந்த லோகத்தில் ஜீவிக்கிறீர்கள், மரணம் நிறைந்த உலகத்தில் ஜீவிக்கிறீர்கள். அல்லேலூயா. பாபிலோனிய மார்க்கம் உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அமெரிக்கா அழிவை நோக்கி இருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் வர வேண்டிய நேரத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம லிட்டில் சிஸ்டரா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த லிட்டில் சிஸ்டர் தான் பிரைட். அல்லேலூயா. நம்மத்தில சீப் என்ஜினியர் இருக்கிற அந்த ஜிப் என்ஜினியர் தான் பலமுள்ள தூர், த மைட்டி ஏஞ்சல். அல்லேலூயா. The angel of God, the chief engineer. He could turn on the light any time. Hallelujah. எந்த நேரத்தில் அவர் சுவிட்ச் போடக்கூடும். இருள் சூழ்ந்து இருக்கிறது. உலகம் வந்து பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்ம கீழே போயிருக்கோம். சுரங்கத்துக்கு கீழே அடியில் பாதாளத்துக்குள்ள போயிருக்கிறோம். உலகம் இன்னைக்கு பாதாளமாக இருக்கிறது. யாருக்கு என்ன நடக்கும்? ஒரு பேர குழந்தைக்கு சோம்பலன்னா எனக்கு ரொம்ப டக் டக்குன்னு இருதயம் அடிக்கும். உடனே போய் நான் சோம்பல். எந்த குழந்தைக்கு சோம்பலன்னா நான் பயமா இருக்கு. சர்ச்சில் யாருக்கும் சோம்பலன்னா நமக்கு பயமா இருக்கு. அதான் ஜுரம் வந்துச்சா, சளி வந்துச்சா, நினைச்சது கொரோனா தொத்து வருதா இப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதிக ஆபத்து நிறைந்த உலகம், அதிக பாவம் நிறைந்த உலகம். திருத்தவே முடியாது. சில பிள்ளைகளை திருத்தவே முடியாது. ரவுடி அலாட்டு இருப்பாங்க, திருத்தவே முடியாது. என்ன ஆலோசனை சொல்லியும் திருத்த முடியாது. விதமான ஒரு உலகத்துல ஜீவிக்கிறோம். பொல்லாத உலகம், ஆபத்து, பாலிடிக்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. உலகம் இன்னைக்கு ஹெல்லா இருக்கிறது. நம்ம ஹெல்ல இருக்கிறோம். இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் விளக்கை போடக்கூடியவர் நம் அருகில் இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ பூமி இருளை இருள் வந்து பூமியை சூழ்ந்திருக்கு, காரிருள் ஜனங்களை மூடி இருக்கிறது, ஆனா வெளிச்சம் உண்மையிலும் வெளித்தது. ஹல்லேலூயா. விளக்கை போடக்கூடியவர் பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். அதான் நம்ம செவன் சீல் விஷயம்ல இருக்கிறோம். இட் இஸ் கன்னிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில இருக்கிறார், இருள் சூழ்ந்த உலகத்திலே. இதான் நம்ம லிட்டில் சிஸ்டர் ஆயிருக்கிறோம், இன்னசென்ட் கேர்ள் ஆயிருக்கிறோம், அங்க இருளா இருக்குன்னு இன்னைக்கு ஸ்கிரீம் பண்ணுகிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்கிரீம் பண்ணுகிறோம். உலகத்துல வாழ முடியாத சூழ்நிலை, உலகம் வந்து ஹெல்லா மாறி இருக்குது, உலகம் இன்னைக்கு நரகமாக இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருக்கிறது, வியாதி பலவிதமான வறுமைகள் விதமான உலகத்துல இருக்கும் பொழுது இத விளக்கை போடக்கூடியவர் உங்கள் அருகில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த மைட்டி ஏஞ்சல் இருக்கிறார். இத அண்ணங்காரன் சொல்றான், அந்த தங்கச்சியை பார்த்து பயப்படாத, இத விளக்கை போடக்கூடாது. அந்த அண்ணன் தான் பாஸ்டர், நீங்க பாஸ்டர் உங்கள் அருகில இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார், பயப்படாதே சபையே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ வாத்தில இருக்கிறார், பலமுள்ள தூதன் என் பக்கத்துல இருக்கிறாரு, அது என்னுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கிறாரு, அவர் இந்த சபையில இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க புல்பிட்ல அவர் நிற்கிறார், ரைட் ஹேண்ட்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ அவர் விளக்க போட்டார், நான் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ராப்சர் வந்துடும், நீங்க மேல பேரு அங்க வெளிச்சமான இடத்துக்கு போயிருவீங்க. ஹல்லேலூயா. இந்த பாதாள இருளில இருந்து, இந்த நெகட்டிவ் வேர்ல்ட்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போவீங்க. ஹல்லேலூயா. வளைப்பை போடுது. நம்ம அருகில இருந்து அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஷவுட் தாண்டி நம்ம இப்ப வாய்ஸ்ல இருக்கிறோம். நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கோம். எந்த நேரத்திலேயே விளக்கை போடக்கூடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட விளக்க போட முடியும், அல்ல நாளைக்கு விளக்க போட முடியும். அப்பொழுது நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துருவோம். ஹல்லேலூயா. அதனால உலகத்துல நடக்கிற சம்பவங்களை குறித்து சாத்தானுடைய கிரியைகள் இருக்கிறது. எல்லாம் அமெரிக்கா அழிவை நோக்கி இருக்கு, உலகம் முழுசும் அழிவை நோக்கி இருக்கிறது. சூளைய போல எரியும் காலம் வரும். அப்படி எரியும் பொழுது உலகத்தையே இன்னைக்கு ஆண்டவர் அழிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறார். ஏன்னா நாட்டை ஆளுகிறவர்கள், உலகத்தை ஆளுகிறவர்கள் வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். சிதேகியா கலகம் பண்ணினான், ஆனாலும் எருசலேம் முற்றுகை போடப்பட்டது. பின்பு எருசலேம் வந்து அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது. நடந்த சம்பவம் அதான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமெரிக்கா. நாட் ஓன்லி அமெரிக்கா பட் த ஹோல் வேர்ல்ட் will be destroyed by atomic fire. Hallelujah. ஆனால் விளக்கை போடக்கூடிய நம்மத்தில் இருக்கிறார். Hallelujah. அவர் எந்த நேரத்திலையும் விளக்க போடக்கூடிய, நம்ம ஸ்கிரீம் பண்ண வேண்டாம், நம்ம திகைக்க வேண்டாம், நம்ம கலங்க வேண்டாம். உலகத்துல எல்லா காரியம் நம்ம சூழ்ந்திருந்தாலும், உலகமே இன்னைக்கு பாதாளமா இருந்தாலும், ஆண்டவர் வெளிச்சத்தை விளக்க போட்டார்னா ஒரு செகண்ட்ல நம்ம பேர் எத்தனை பேர் விசுவாசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இவ்வளவு நேரம் கேட்டிருக்கிறோம். இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமெரிக்கா பேரலல் டு இஸ்ரேல். இஸ்ரேல் எப்படி அழிஞ்சதோ, பாபிலோனிய மார்க்கம் வந்து பாபிலோனிய ராஜா வந்து எப்படி அழிச்சாரோ, அதே போல அமெரிக்கா கடைசி அது கத்தோலிக் கன்ட்ரியாக மாறுகிறது. பின்பு அது அழியிறது. உலகம் அனைத்தையும் தேவன் அழித்து போடுவார். ஆனால் விளக்கை போடக்கூடியவர் இப்பொழுது இருள் இருக்கிறது, விளக்கை போடக்கூடிய நம்மத்திலே இருக்கிறார், நமது அருகில் இருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு செவன் சீல் விஷன்ல இருக்கிறோம். அந்த தேர்ட் ஃபேஸ் இன்னும் வரல. ரெண்டு ஃபேஸ் வந்து விட்டது, ரெண்டு கட்டங்கள் வந்துவிட்டு மூணாவது கட்டத்துல நம்ம மேல போயிருவோம். உலகம் இன்னைக்கு எக்ஸ்கியூஸ்ல இருக்கு, உலகம் இன்னைக்கு இருளில் இருக்கிறது, ஆபத்தில் இருக்கிறது, நம்மை சுற்றி ஆபத்துகள் இருக்கிறது, பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விளக்கை போடக்கூடியவர் நம்மத்திலே இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவரே என் மேல இரக்கமா இரும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லல்லமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லல்லமே. செல்லாக்கியம் இழப்போரும் இன்று வாரி அந்த ஒளி மையன் வாஞ்சிக்கின்றான். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, என் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை கவனித்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவின் அழிவு, அமெரிக்கா எப்படி தோன்றினது, ஒவ்வொரு வருஷத்துல என்ன நடந்தது, பின்பு அது அழிவை நோக்கி இருக்கிறது. ஏழாவது விஷன் அது அழிய வேண்டும். அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் அனைத்தும் அழிய வேண்டும். பபிலோனிய ராஜா வந்து எல்லாத்தையும் கைப்பற்றுகிறான். ஆன்டி கிரைஸ்ட் எல்லாத்தையும், உலகத்தை தன் ஆதிக்கத்திலே கொண்டு வர வேண்டும். பின்பு டெஸ்ட்ரக்ஷன் வரும். எருசலேம் அக்னினாலே சுட்டரிக்கப்பட்டது. அதே போல ஆண்டவரே, இந்த உலகத்தை நீ சுட்டரிப்பீர். பாபிலோனிய ராஜ்யமானது இப்பொழுது அது பரவி கொண்டு வருகிறது. உலகத்தை கைப்பற்றுகிற அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. உலகத்தின் தலைவர்கள் தங்கள் மனம் போல அவர்கள் ஆண்டவர் உலகத்தை அவிதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகம் இருள் சூழ்ந்திருக்கிறது, அது வாதையால் நிறைந்திருக்கிறது. வாதைகள் அநேகரை தினமும் கொல்லுகிறது. மக ஜனங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் போய் லட்சக்கணக்காக பணத்தை செலவழிக்கிறார்கள். அந்த கொரோனா வைரஸ் வந்து அதில் ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கில் பிரைவேட் ஆஸ்பத்திரி அவங்களே பணம் செலுத்துகிறார்கள். மான ஒரு பொல்லாத காலத்தில் ஜீவிக்கும் பொழுது எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறேன். வாதை உன் குடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறோம். இதை விளக்கை போடக்கூடியவர் அந்த சீப் என்ஜினியர் பலமுள்ள தூதன் எங்கள் அருகில் இருக்கிறார். இந்த உல இருள் சூழ்ந்த வாழ்க்கையை நீர் வெளிச்சமாக மாற்ற முடியும். துக்க நிறைந்த வாழ்க்கையை நீர் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்ற முடியும். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். முடிவில் எங்களை மகிமையிலே கொண்டு சேர்க்கிறவர். அந்த ஒளி நிறைந்த இடத்துக்கு எங்களை கொண்டு செல்கிறார். அங்கே வந்து மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. எல்லாம் புதிதாக மாறிடு. நித்திய சந்தோஷம் எங்கள் தலைமையில் இருக்கும். கர்த்தாவே, எங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சொல்வது, எங்களை பாதுகாப்பது அது உம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த ஆபத்து நிறைந்த உலகத்திலே சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று கிரியை செய்யும் பொழுது எங்களை நீர் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறீர். அவ்விதமான கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் we believe in one God, we believe in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம். அவருடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம். நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நாங்கள் இன்னைக்கு அவிதமான ஒரு பாதுகாப்பான இடத்திலே மறைவிடத்திலே எங்களை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். வசனத்தை கேட்டு அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த அவர்கள் வந்து இங்கே பாடலை பாடும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்க நாளை கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலில் 180 பாடலில் 180 காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே.
ஜெபம் பண்ணோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருந்து உம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது சமுத்திரத்தை பார்க்கல ஆழமானது. நாங்கள் அதை தியானிக்க தியானிக்க அது அறிய ஆண்டவரே ஆழமாக இருக்கிறது. ஓரளவு நாங்கள் தியானித்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது உண்மையாயிருக்கிறது, ரியாலிட்டியாயிருக்கிறது. உலகம் அந்த மாயையா இருக்கிறது, எல்லாமே மாயை. எல்லா மதங்களும் மாயை. ஆனால் நீர் ஒருவரே சத்தியம் உள்ளவர். இந்த மெசேஜ் அதாவரும் இல்லாம வேற எந்த செய்தியும் கிடையாது. ஒன்லி மெசேஜ். நாங்கள் ஆண்டவரே காட்ஸ் ப்ரொவைடட் பிளேஸ்ல வந்திருக்கிறோம். இந்த மெசேஜ் அதாவரில் வந்திருக்கோம். உடைய பிரைட் என்று அழைக்கப்படுகிறோம். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர். நீர் இறங்கி வந்திருக்கிறீர். பலமுள்ள தூதனாய கிறிஸ்து எங்கள் அருகில இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற முடியும். எங்களை பாதுகாக்க முடியும். எங்களை ஆசீர்வதிக்க முடியும். எங்களை மைமேலே கொண்டு சேர்க்க முடியும். கர்த்தாவே, அவிதமான கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற காட்டில் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவராய் இருப்பதனாலே நாங்கள் பயமில்லாமல் சந்தோஷத்தோடு தைரியத்தோடு ஜீவிக்க கிருபத்தாரோம். அந்த மகிமையின் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அமீன் கர்த்தராய் இயேசுவே பாரும். இப்பொழுது நாங்கள் ஏராளத்த காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக. இடத்த சோபாகங்களை அங்கீகரிப்பீராக. எங்களுடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து குறைவில்லாதபடி எங்கள் வழி நடத்தும். ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருவீராக. வர தடைப்பட்டு போன எல்லாரும் மேலே நீர் இறக்கமாய் இருப்பீராக. ஒருவேளை அவர்கள் சுகவீனத்தினாலே வராமல் இருக்கலாம். அவர்களுக்கு நீ சுகத்தை தருவீராக. எந்த தடைகள் இருந்தாலும் நீக்கி போடும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொடு. மாலை ஆராணி ஆசிபதி ஞானசான ஆராணி நீர் ஆசிர்வதிப்பீராக. கர்த்தாவே, மாலையில நடக்கிற அந்த விருந்தை நீர் ஆசிர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமே. The glory to Jesus and tell of his love. As for love, we give all the glory to Jesus and tell of his wonderful love. May heaven ever take it in sense to tell it to the me. May heaven ever take கத்திரதாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.